الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு இறக்கிய இந்த நேரான வழியை, இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வழியில் எவ்வித கலப்படமும் இன்றி மிக தெளிவாக மக்களுக்கு வைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சத்தியம், இந்த சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு முன்வைக்கும் போது எப்போதுமே எதிர்ப்பு அதற்கு இல்லாமல் இருக்க மாட்டார். ஒவ்வொரு நபியும் இந்த பூமிக்கு வரும்போது இந்த சத்திய இஸ்லாத்தை தான் எடுத்துக்கொண்டு வந்தார். அவருடைய காலங்களில் இந்த சத்தியத்தை எதிர்ப்பவர்கள் நிச்சயமாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நேரத்தில் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் தெரியாமல் எதிர்த்து பிறகு சத்தியத்தை ஏற்றிருக்கின்றார்கள், ஒரு சிலர் கடைசி வரைக்கும் இதை எதிர்த்துக்கொண்டு இருந்திருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு சஹாபி இருந்திருக்கின்றார்கள், அம்ரு பின் ஆஸ். அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், பிறகு அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இந்த சத்திய இஸ்லாத்தை போட்டு விட்டார், இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதை ஏற்றதற்கு பிறகு இந்த பூமியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட விருப்பத்துக்குரியவர் யாரும் இல்லை என்பது போல் இந்த உள்ளம் ஆகிவிட்டது என்று கூறுகின்றார். இதேபோன்று இன்றைக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இந்த சத்தியத்தை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை எதிர்க்கின்ற உலமாக்கள் உண்மையில் இதை விளங்காமல் தான் எதிர்க்கின்றார்களா, அல்லது தெளிவாக தெரிந்து கொண்டுதான் எதிர்க்கின்றார்களா, இது அல்லாஹ் ஒருவன் தான் அறிவார். எனவே எங்களுடைய கடமை அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்துச் செல்வது, இதுல எந்த நிர்பந்தமும் கிடையாது. விரும்பியவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம், நாங்கள் யாரையும் நிர்பந்திப்பதில்லை. இந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உம்மத் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றார்கள். இந்த காலத்தில் ஒவ்வொரு பிரிவாரும் இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை முன்வைக்கிறார்கள். இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் முன்வைக்கப்படுகின்ற இந்த இஸ்லாம் ஒரே கொள்கை அல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த இஸ்லாத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டமும் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்போது ஆரம்பத்தில் கூறியவாறு உண்மையில் மக்களுக்கு ஒரு வகையான குழப்பமான நிலையிலான் இருந்து கொண்டிருக்கிறது. செய்வதற்கு வழி இல்லை, இப்படி ஒரு குழப்பமான நிலை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார். எனவே எங்களுடைய கடமைதான் எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்தறிவது. ஒருவர் ஒரு தங்கத்தை கொண்டு செல்கின்றார் கடைக்கு, உடனே அந்த கடையில் அதை எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்க மாட்டார். அதை எடுத்து நன்றாக உரைத்து பார்ப்பார்கள், உரைகளை இது சரியான தங்கமா அல்லது இது கலப்படமா என்று பார்த்துதான் அதை எடுப்பதா இல்லையா என்று முடிவு எடுப்பார்கள். இதேபோன்று இன்றைக்கு பல பிரிவுகள் இந்த மார்க்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த உலமாக்களை குறை சொல்வதற்கும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் இதை பிழையாகத்தான் விளங்கிக் கொண்டார்களா அல்லது உண்மையில் இதை தெரிந்து கொண்டு நான் எதிர்கொண்டார்களா, இதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். எனவே இந்த ஒவ்வொரு பிரிவாரம் முன்வைக்கின்ற இந்த கொள்கை எப்படி அந்த தங்க கலையில் அந்த கல்லில் அதை உரசி பார்க்கின்றார்களோ, அதே போன்று நீங்களும் என்ன செய்ய வேண்டும், இந்த ஒவ்வொரு பிரிவாரும் முன்வைக்கின்ற இந்த கருத்துக்களை எடுத்து இந்த இஸ்லாத்தின் உரைகள் இரண்டுதான், அல் குர்ஆன் வல் ஹதீஸ். இதை தான் ஹஜ்ஜத்தில் விதாவில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றார், நான் இரண்டை விட்டு செல்கின்றேன், நீங்கள் இதை பின்பற்றினால் வழிபெற மாட்டீர்கள் என்றார். அந்த குர்ஆன் ஹதீஸோடு இந்த கருத்துக்களை உரசி பார்த்து எது சத்தியம் அசத்தியம் இல்லை என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே எங்களுடைய கடமை, நாங்கள் எந்த ஒருவருக்கும் அடிமை அல்ல, அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ் அவருடைய தூதருக்கு கட்டுப்படும்படி கூறியிருக்கின்றான், அல்லாஹ் ஒரு அமீருக்கு கட்டாயம் கட்டுப்படுங்கள் என்று கூறியிருக்கின்றான். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த இஸ்லாமிய தலைமைத்துவம் என்று ஒன்று பாகிஸ்தானில் இருக்கின்றது, அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அமீர் மஸ்ஊத் அஹமத் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் காலம் சென்றதற்கு பிறகு முகமது இஸ்தியாக் என்று ஒருவரை அமீராக நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு அமீருக்கு கட்டுப்படாமல் சுவரம் நுழைய முடியாது என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் நாங்களும் அதனை கட்டுப்பட்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இந்த சத்தியத்தை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் வழியில் முன்வைக்கின்றோம். இது உண்மையில் ஒரு குழப்பமான காலம் என்று சந்தேகம் இல்லை. எனவேதான் இமாம் புகாரி கூட தன்னுடைய கிதாபில் பாபுல் ஃபிதன் குழப்பம் என்ற தலையங்கத்தில் இந்த ஹுதைபாவுடைய ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் தெளிவாக இந்த மார்க்கத்தை முன்வைக்கிறோம். நீங்கள் இது சரியா பிழையா என்பதை குர்ஆன் ஹதீஸோடு நீங்கள் ஒட்டு பார்த்து நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் இன்றைக்கு புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹுதைபாவுடைய அந்த ஹதீஸ் இருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இது எதை காட்டுகிறது என்றால், என்றைக்கு இந்த உம்மத்து பிரிந்து யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பிரிந்தது போன்று இதுவும் பிரிந்து பல பிரிவுகளாக காணப்படுகின்ற காலத்தில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸை காட்டுகின்றது. எனவேதான் நாங்கள் இந்த ஹதீஸை மிக தெளிவாக மக்களுக்கு அடிக்கடி எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த குழப்பமான காலத்தில் முழு பிரிவுகளை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். இன்று காணப்படுகின்ற இந்த பிரிவுகளுக்கு குர்ஆன் ஹதீஸில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் என்றைக்கு காணப்படுகின்றதோ அதை நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கின்றார். உலமாக்கள் இதற்கு மாற்று கருத்துக்களையும் மாற்று விளக்கங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த ஹதீஸை நன்றாக விளங்கி ஒரு முடிவுக்கு வாருங்கள். சுவர்க்கம் நுழைவதற்கு ஒரே ஒரு வழி பிரிவு காலத்தில் குழப்ப காலத்தில் ஜமாஅத்தில் முஸ்லிமில் சேர்ந்து கொள்வதாகும். எனவே இந்த ஹதீஸ் சம்பந்தமாக உலமாக்கள் பல சந்தேகங்களை கிளப்பி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை மிக தெளிவாக உங்களுக்கு கூற வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஏழு விடயங்களை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் தயவு செய்து இந்த முன்வைக்கப்படுகின்ற இந்த கருத்தை மிக கவனமாக நீங்கள் கேளுங்கள். இதில் எங்களுடைய எந்த சொந்த கருத்தை நாங்கள் நுழைக்க மாட்டோம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அதை மட்டும்தான் நாங்கள் சொல்வோம். இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீ நேரான வழிக்கு மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த சுண்ணத்துகள் எல்லாம் குளிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டன.
அந்த சின்னத்தவர்களையெல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று போராடி கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் தொழுகை முடிந்ததும் பிரார்த்தனை செய்வார்கள். வேறு சில இடங்களிலும் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது அங்கு காணப்பட்ட ஒரு சுன்னத்து குழுவோடு குறைக்கப்பட்டுள்ளது. உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் கிபிலாவை முன்னோக்குவார்கள். இதே போல் அவர் இரண்டு கைகளையும் நன்றாக நீட்டுவார்கள். அவர்களுடைய இந்த கையின் கீழ் அவருடைய சமக்காற்றின் வெள்ளையை பார்த்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இந்த சின்னத்தை குளிதோண்டி புதைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல நூற்றுக்கணக்கான சின்னத்துகள் குளிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை எல்லாம் உயிர்ப்பித்து அந்த காலத்தில் எப்படி சகாபாக்கள் வாழ்ந்தார்களோ அதே போன்று ஒரு கூட்ட உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த உரையை இந்த ஹதீஸில் வைக்கப்படுகின்ற இந்த ஏழு விடயங்களை சற்று நீங்கள் நன்றாக கவனித்து நீங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் இந்த புகாரியில் அல்லது முஸ்லீமில் இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் பதிவு செய்திருக்கின்ற இந்த ஹுதைபாவுடைய ஹதீஸ், இன்று சர்ச்சைக்குரியதாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை முதலில் நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், காண நாஸ் யஸ்அலூன அனில் கைர், மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நல்ல விடயங்களை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். வகுந்து அஸ்அலுஹு அன் ஷர் மகாபத் அன் யுஸ்ரிகன, நானோ தீமைகளை பற்றி அவரிடத்தில் கேள்வி கேட்டேன். என்ன காரணம், அந்த தீமைகள் என்னை வந்து பிடித்து விடுமோ என்று பயம். அல்லாஹ் ஒரு நாள் கூறியேன், அல்லாஹ்வின் தூதரே, இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வஸ்தர், நாங்கள் ஆரம்பத்தில் ஜாஹிலியத்திலும் தீமையிலும் இருந்து கொண்டிருந்தோம். ஃபஜாஅல் அல்லாஹு பிஹாதல் கைர், அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த கைரை கொண்டு வந்து தந்திருக்கின்றான் இஸ்லாத்தில். ஃபஹல் பஅத ஹாதல் கைர் மின் ஷர்ரி, இந்த நன்மைக்கு பிறகு ஏதாவது தீமைகள் வருமா என்று கேட்டேன். கால நாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம் என்று குல்து. பிறகு கேட்டேன், வஹல் பஅத ஸாலிக ஷர்ரு மின் கைர், இந்த தீமைக்கு பிறகு நன்மை வருமா என்று கேட்டேன். கால நாம், ஆம் என்றார். வஃபீஹி லஹன், அதிலே ஒரு வகையான கலர் கலக்கம் இருக்கும் என்று கூறினார். குல்து உமா தஸ்மஹு யா ரசூலல்லாஹ், கலக்கம் என்றால் என்ன, தெளிவின்மை என்றால் என்ன என்று கேட்டேன். கால் கவ்மு யஹ்துன பிகைரி ஹதி தஹரிஃபு மின்ஹும் வதுன்கிர், ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் என்னுடைய வழிமுறையை விட்டுவிட்டு வேறு வழிமுறைகளை அவர் வைத்து நடத்துவார்கள். அவர்களின் நல்லவைகளையும் நீ காண்பாய், தீயவைகளையும் நீ காண்பாய் என்று கூறினார். இந்த நன்மைக்கு பிறகு தீமை வருமா என்று கேட்டேன். வரும், துஆத்துன் நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டு அழைப்பாளர்கள் மக்களை அழைப்பார்கள். பமன் அஜாபஹும் கதபூ ஃபீஹா, யார் அவனுடைய அழைப்புக்கு செவிமடித்தால் அவர்களை தூக்கி நரகத்திலே எறிந்து விடுவார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வி தூதரே, அவர்களை எங்களுக்கு சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று சொன்னார்கள். ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களிலே உள்ளவர்கள். வயசல்ல மூலபி அல்சினத்தினா, எங்களுடைய நாவுகளினாலே அவர்கள் பேசுவார்கள். குல்து பமா தமுருனி இன் அஜனகனி, அப்போது நான் கேட்டேன், அந்த காலம் என்னை வந்து அடைந்து விட்டால் எனக்கு என்ன கட்டளை இடுகின்றீர்கள்? கால் தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹும், அந்த காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய தலைவரையும் நீ பற்றிக் கொள். குல்து வ இல்லம் யகுன் லஹும் ஜமாஅத்துல் வலா இமாம், அவர்களுக்கு இமாமும் ஜமாஅத்தும் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, قال சொன்னார்கள்,
அந்த அனைத்து பிரிவுகளையும் விட்டு நீ ஒதுங்கிவிடு. உன்னுடைய மரணம் வருவதைக்கும் அந்த மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாலும் இருக்க முடியுமானால் அப்படியே நீ இருந்து கொள் என்று கூறினார். இதுதான் இந்த ஹதீஸின் மொழி. இதற்கு பிறகு இந்த ஹதீஸை நீங்கள் தெளிவாக கேட்டுவிட்டீர்கள். இதனுடைய சுருக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த உம்மத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் கலிமா சொன்னவர்கள், தொழுபவர்கள், நோன்பு பிடிப்பவர்கள், ஜகாத்து கொடுப்பவர்கள், ஹஜ் செய்பவர்கள் பல கூட்டங்களாக பிரிந்திருப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் அந்த விவாதத்தில் அந்த ஐந்து உலமாக்களும் சொன்னார்கள், அப்படியான ஒரு காலம் வந்துவிட்டது, எனவே நாங்களும் ஒதுங்கியிருக்கின்றோம் என்று பிரிவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரிவுகளின் பெயர்களை பலமுறை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். இந்த பிரிவுகளுடைய காலத்தில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்ன சொன்னார்கள் மிக தெளிவாக இருக்கின்றது. இந்த பிரிவின் காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் இருந்தால் நீ போய் அதிலே சேர்ந்துகொள், அதனுடைய தலைவரை நீ பிடித்துக் கொள். அப்போது சஹாபி கேட்டார்கள், அப்படியான காலத்தில் பிரிவு காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் இல்லை, அதற்கு ஒரு இமாம் தலைவரும் இல்லை, என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள், முழு பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடு, எந்த பிரிவிலும் நீ சேர்ந்து இருக்காது. இப்படி ஒதுங்கி இருக்கும் போது உனக்கு தொல்லை ஏற்படுமே ஆனால் ஒரு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாலும் மரணிக்கும் வரைக்கும் முன்னால் இருக்க முடியுமானாலே அப்படி இருந்து கொள், பிரிவிலே சேர்ந்துவிடாது என்று சொன்னார். இதான் இந்த ஹதீஸுடைய சுருக்கம். இப்போது பிரச்சனை என்னவென்றால், இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம், ஒரு தலைமைத்துவம் பாகிஸ்தானில் இருக்கின்றது. அந்த அமீருக்கு நாங்களும் கட்டுப்பட்டு அந்த ஜமாஅத்தில் சேர்ந்திருக்கின்றோம். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் ஏனையவர்களையும் அழைக்கின்றோம், அனைவரும் இதிலே வந்து நுழைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இருக்கின்றார். இப்போது ஒருவர் உண்மையில் இந்த ஹதீஸின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நாங்கள் இந்த ஹதீஸை மொழிபெயர்த்து ஒரு பிரசுரம் வெளியிடுவோம். இந்த பிரசுரத்தை ஒருவர் எந்த ஒரு ஆலிமிடத்திலும் சென்று கேட்காமல் தனியே உட்கார்ந்து அல்லது இரண்டு பேரும் உட்கார்ந்து இந்த ஹதீஸை படித்தால் உடனே அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் உலமாக்களுக்கு நீங்கள் செல்வீர்களே ஆனால் நிச்சயமாக குழப்பி விடுவார்கள். இன்றைக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவர்கள் உலமாக்கள் தான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை பயப்படுவதெல்லாம் வழிகெடுக்கும் தலைவர்களை தான். ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கின்ற தலைவர்கள் உண்மை உலமாக்கள் தான். இவர்கள் தான், இவர்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார். இந்த ஹதீஸை ஒருவர் தனிமையில இருந்து பார்ப்பாரே ஆனால் நிச்சயமாக அவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் இருக்கிறதா என்று தேடுவார். உலமாக்களிடத்தில் சென்றால் அவர்களை குழைத்து விடுவார். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக காட்டுகின்றது. இதற்கு எந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த அடிப்படையில் தான் நாங்களும் பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டிருக்கின்றோம். இல்லை என்றால் என்ன தேவை இருக்கின்றது? அவர்கள் உருது மொழியை தங்களுடைய தாய்மொழியாக கொண்டவர்கள். நாங்கள் ஏன் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றோம்? இப்படி ஹதீஸ் வந்திருக்கின்றது. இது ஒரு ஃபித்னாவுடைய காலம். ஃபித்னாவுடைய காலத்தில் எந்த பிரிவிலும் ஒருவர் இருக்கக்கூடாது. நாங்களும் ஆரம்பத்தில் பல பிரிவுகள் இருந்து இறுதியாக தௌஹீது தான் சரியான பிரிவு என்று நாங்கள் சேர்ந்திருந்தோம். ஆனால் இந்த தெளிவான இது வந்ததற்கு பிறகு இதுவும் ஒரு பிரிவு, குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை என்றால் நாங்கள் விட்டுவிட்டு இந்த சத்தியத்தில் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இப்போது இந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய உலமாக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இந்த ஹதீஸை மறுக்கவில்லை, இது புகாரி முஸ்லிமில் வந்திருக்கிறது, ஆனால் இது இந்த காலத்துக்குரியது அல்ல. எந்த காலத்துக்குரியது? இது ஒரு இஸ்லாமிய ஆட்சி கிலாபத் இருக்கக்கூடிய காலத்துக்குரியது. அபூபக்கர் சித்தீக், உமர் பின் கத்தாப், உஸ்மான் பின் அஃபான், அலி பின் அபி தாலிப், முஆவியா, யசீத், உமர் பின் அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். கிலாபத் அந்த அப்படியான ஒரு காலத்தை தான் இது குறிக்கிறது என்று அவர் கூறுகிறார். கூறி இப்போது இந்த ஜமாஅத்தின் முஸ்லிமீன் சேராதீர்கள் என்று கூறுகிறார். நாங்கள் கூறுகின்றோம், இல்லை, இது கிலாபத்துடைய காலத்திலும் ஜமாஅத்தின் முஸ்லிமீன் தான், கிலாபத்து இல்லாத காலத்திலும் இந்த ஜமாஅத்தின் முஸ்லிமீன் இருக்கலாம். அது விசேஷமாக உங்களுக்கு விளக்குவேன். பிரிவு காலத்தில் ஜமாஅத்தின் முஸ்லிமீன் இருக்கும். எனவே முதலாவது இந்த ஹதீஸை மொழிபெயர்த்து விட்டேன். இரண்டாவது விடயம் என்னவென்றால், இந்த ஹதீஸுடைய காலம் ஹிலாபத்தா இல்லை. அவர்கள் கூறுகிறார்கள் இது ஹிலாபத் என்று. நாங்கள் கூறுகின்றோம், ஹிலாபத்துடைய காலத்திலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும், ஹிலாபத்து இல்லாத காலத்திலும் பிரிவுகள் காணப்படும் போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கலாம். இதற்கு என்ன ஆதாரம்? இதை நாங்கள் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பாருங்கள், ஒரு ஹிலாபத் இருக்கும் போது, நாங்கள் அபூபக்கர் சித்தீக் அவருடைய ஹிலாபத்தை எடுத்துக்கொள்வோம், இஸ்லாமிய ஆட்சி. இப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது நீங்கள் சற்று கவனமாக நீங்கள் கேளுங்கள், எந்த ஒரு நோக்கமும் ஒரு ஆதாயமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுக்கு எந்த விதமான சுயலாபமும் இதிலே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் நாங்கள் இதை சொல்லுகின்றோம். எனவே சற்று நீங்கள் கவனமாக கேளுங்கள். இவர்கள் கூறுகின்றார்கள் ஹிலாபத்தில் தான் ஜமாஅத்தின் முஸ்லிமீன். இவர்கள் பிழையாக வழங்கிக் கொண்டார்கள், செய்ய வழி இல்லை. ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கின்ற ஒரு ஆளுமுக்கு ஒரு கருத்து இருக்கும். இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் குர்ஆன் ஹதீஸை பிழையாக வழங்கி இருக்கின்றார்கள், செய்வதற்கு வழி இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு தான் விளக்கத்தை கொடுப்பார். மன் யுரிதில்லாஹ் யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றாரோ அவருக்கு தான் தீன விளக்கத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். ஹிலாபத்தில் தான் ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இருக்கும் என்று இவர்கள் பிழையாக வழங்கிக் கொண்டார்கள். அப்படி அல்ல, ஹிலாபத்திலும் ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இருக்கும், ஹிலாபத்து இல்லாத காலத்தில் பிரிவுகள் காணப்படுகின்ற காலத்திலும் ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இருக்கலாம், அல் ஜமாஅத் இருக்கலாம். ஏன் இதை நாங்கள் கூறுகின்றோம் என்றால் பாருங்கள், ஹிலாபத்துடைய காலத்தில் பாருங்கள், அபூபக்கர் சித்தீக் அவருடைய காலத்தை எடுப்போம். ஹிலாபத்து இருக்கக்கூடிய காலத்தில் பிரிவுகள் தோன்றலாம், ஆனால் உடனே அழிக்கப்படும். இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு உரையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருக்கும் போது அந்த ஒரு கூட்டம் தான் இருக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். 12 சரிபாக்கள் வரைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முஸ்லிமில் வருகின்றது விவாதத்தில் நாங்கள் அந்த ஹதீஸை முன்வைத்தோம். இந்த 12 சரிபாக்கள் வரைக்கும் இந்த உம்மத்து பிரியாது, ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு இருக்கும் என்று அபூ தாவூத் வருகின்றது. இதற்கு பிறகுதான் பிரிவு தோன்றும். இப்போது பாருங்கள், ஹிலாபத்து இருக்கக்கூடிய காலத்தில் பிரிவுக்கு இடமில்லை. பிரிவு தோன்றினால் உடனே அழிக்கப்படும். அபூபக்கர் சித்தீக் அவருடைய காலத்தில் ஒரு பிரிவு தோன்றியது, உடனே அழித்து விட்டார்கள். அதிகபுனாவி தாலிபுடைய காலத்தில் இரண்டு பிரிவுகள் தோன்றியது, உடனே அழித்து விட்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீபாக்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஹலீபாக்களுக்கு எப்படி பாருங்கள், முதலாவது ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபர்ரக பைன உம்மத்தி வஹும் ஜமீ ஃபஃரிபு ரஸஹு காயினன் மன் கான். என்னுடைய உம்மத்து ஒரு அமீருக்கு கீழ் கட்டுப்பட்டு இருக்கும் போது ஒரு ஹிலாபத்தில் யாராவது வந்து இதை பிரிக்க நாடினால் அவர் யாரா இருந்தாலும் அவருடைய தலையை கொய்து விடுங்கள் என்றார்கள். எப்படி பிரிவு தோன்றும்? முதலாவது ஒரு மனிதன் அந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேற வேண்டும். வெளியேறித்தான் கொஞ்சம் பேரை சேர்க்க வேண்டும். வெளியேறும் போதே அந்த ஹலீபா அவருடைய தலையை கொய்து விடுவார். எப்படி பிரிவு தோன்றும்? இந்த பிரிவில் இருக்கின்ற உலமாக்களுக்கு அல்லாஹ் தான் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸ் ஹிலாபத்துடைய காலத்தில் என்று கூறுகிறார். ஹிலாபத்து காலத்தில் எப்படி பிரிவு தோன்றும் என்று கேட்கின்றேன். இந்த ஹதீஸ் இரண்டாவது ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஜ அலா உம்மத்தி வஹும் ஜமீ. என்னுடைய உம்மத்து ஒரு ஹலீபாவுக்கு கீழ் ஒரு அமீருக்கு கீழ் இருக்கும் போது யாராவது அந்த ஜமாஅத்தை விட்டு வெளியேறினால் யாராயிருந்தாலும் அவனை கொண்டு விடுங்கள் என்றார்கள். இன்னொரு ஹதீஸ் மூன்றாவது ஆதாரம், மன் அராத அன்யு ஃபர்ரித அம்ர ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய மார்க்கத்தை யாராவது பிரிக்க நினைத்தால் ஜமாஅத்தை, ஜமாஅத்தும் தீனும் அம்ரும் ஒன்றுதான். அம்ர் என்றால் தீன், மன் ஹஜத பி அம்ரினா, எங்களுடைய தீனில் யாராவது ஒன்றை உருவாக்கினார். எனவே அல் ஜமாஅத் என்று சொன்னாலும் சரி, தீன் என்றாலும் சரி, ரெண்டும் ஒன்றுதான். யாராவது இந்த ஜமாஅத்தை, இந்த தீனை பிரிக்க நாடினால், ஓகும் ஜமீ, அனைவரும் ஒரு அமீருக்கு கீழ் இருக்கும் போது அவருடைய தலையை வாளினால் வெட்டி விடுங்கள். காயினன் மன்கான், அது யாரா இருந்தாலும் என்றாலும். இது கிதாபு சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய சஹீஹான மூன்று ஹதீஸ். இந்த பிரிவில் இருக்கின்ற உலமாக்களை பார்த்து கேட்கின்றேன், ஒரு சிலாபத்தில் எப்படி பிரிவு தோன்றும்? ஒருவர் வெளியேறும் போது அவருடைய தலையை பொய்ந்து விடுவார்கள், பிரிவு காணப்பட மாட்டாது சிலாபத்தில் இருக்கும் போது, இஸ்லாமிய ஆட்சி. இதே போன்று இன்னொரு ஹதீஸ் நீங்கள் அன்றாக கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இது நான்காவது ஆதாரம், யூதர்கள் 71 பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்தார்கள், எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக இந்த உம்மத் 73 பிரியும், 72 நரகம், 1 சுவர்க்கம். அது யார் என்று கேட்டபோது அல் ஜமாஅத் என்றார் ஒரு இடத்தில், இன்னொரு இடத்தில் மானாலை வாசாபி, நானும் எனது தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த வழி என்றார். இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? இதையே நீங்கள் மிக கவனமாக பாருங்கள். விவாதத்தில் 5 உலமாக்களும் சொன்னார்கள், உம்மத்து பிரிந்திருக்கின்றது, ஒத்துக்கொண்டார்கள். எனவேதான் நாங்களும் பிரிந்திருக்கின்றோம், விசேஷமாக ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு பிரிந்திருக்கிறோம் என்றார், அதை ஒத்துக்கொண்டார்கள். சரி, இப்போது கேள்வி என்னவென்றால், உம்மத்து பிரிந்து விட்டது, அவர்களும் உம்மத்திலிருந்து ஒதுங்கி விட்டார்கள், இப்போது அல் ஜமாஅத் ஒன்று இருக்குமா இல்லையா? இந்த ஹதீஸின் படி இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து 73 பிரியும், 72 நரகம், 1 சொர்க்கம், அது அல் ஜமாஅத் என்றார். உம்மத்து பிரிந்திருக்கிறது என்பதை ஐந்து ஐந்து உலமாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்கள் பிரிந்திருப்பதாகவும் சொன்னார்கள். அல் ஜமாஅத் எங்கே இருக்கின்றது? எனவே அல் ஜமாஅத் இருக்கின்றது இப்போ, இது அவர்களால் மறுக்க முடியாது. இதிலே சிலாபத் என்று வரவில்லை, இப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டால் உம்மத்து பிரிந்து விட்டது என்று. இதை நீங்கள் நன்றாக கவனியுங்கள், உம்மத்து பிரிந்திருக்கிறது என்பதை அந்த கூட்டத்தை அவர் ஒத்துக்கொண்டார்கள். உம்மத்து பிரிந்திருந்தால் இந்த ஹதீஸின் படி எங்கே அல் ஜமாத், ஒரு ஜமாத் இருக்கும், அல் ஜமாத் கூறுகின்றால் அல் ஜமாத் இருக்காது, சிலாபத்தில் எவ்வளவு பிழை என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த 4 ஹதீஸ்களும் எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது, கிலாபத்து இருக்கக்கூடிய காலத்தில் அல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான், எந்த சந்தேகம் இல்லை. கிலாபத்து இருக்கக்கூடிய காலத்தில் பிரிவுகளுக்கு இடமே கிடையாது. எப்படி அபூபக்கரும் சித்தீக் அவர்களும் அதிபர் அபி தாலிப் அந்த பிரிவுகளை ஒழித்து கட்டினார்களோ அப்படி ஒழித்து கட்டுகிறார். ஒரு கிலாபத்து இருக்கிறது வைத்துக் கொள்வோம், பிரிவுகள் தோன்றிவிட்டது. இந்த 4 ஹதீஸின் படி இந்த பிரிவுகளை ஒழிக்க அந்த கலீபாவுக்கு சக்தி இல்லை என்றால் அது கிலாபத்தே இல்லை, அவர்களை போகத்தில்லை என்று கூறுகிறார்கள். எனவே நன்றாக கவனியுங்கள், இந்த ஹதீஸ் தெளிவாக எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது, காட்டுகின்றது, ஹிலாபத்து இல்லாத காலத்திலும் அல் ஜமாத் பிரிவு காலத்தில் இருக்கும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும். எனவே அவர்கள் இதை பிழையாக வழங்கிக் கொண்டார்கள். மூன்றாவது விடயம், இந்த ஹதீஸில் வருகின்றது, தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய இமாம் தலைவரையும் பிடித்துக் கொள்ளும். இமாம் அமீர் இப்படி இரண்டு சொற்களும் பாவிக்கலாம். ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு ஹலீஃபா என்று சொல்லலாம், சுல்தான் என்று சொல்லலாம். இந்த இமாம் யார்? இமாம் என்றால் வழிகாட்டி, மொழி ரீதியா இவ்வளவு. இவர்கள் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த இமாமுக்குரிய விளக்கத்தை பிழையாக விளங்கிக் கொண்டு சொல்லுகிறார்கள், இப்போது இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீர் இருக்கின்றாரே இவர் இமாம் அல்ல என்று கூறுகின்றார். அவர்கள் அடிக்கடி என்னுடைய பெயரை இந்த உமர் அலி என்று கூறுகிறார், நான் இந்த ஜமாஅத்தின் இமாம் அல்ல. முழு அகில உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தலைவர் பாகிஸ்தான் இருக்கின்றார், இலங்கைக்குரிய கிளைக்குத்தான் என்னை நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீர் இமாம் இன்றைக்கு இருக்கின்றாரே சொல்லுகின்றார்கள், இவர் இமாம் அல்ல. ஏன் இமாம் என்றால் அவருக்கு முழு சக்தி இருக்க வேண்டும்,
அவர் போராட வேண்டும் என்று கூறுகிறார். இதுவும் அவர்கள் பிழையாக விளங்கிக் கொண்டது. இதையும் நீங்கள் சற்று கவனமாக கேளுங்கள். இமாமுக்கு பல அந்தஸ்துகள் இருக்கின்றன. இதனுடைய உச்ச கட்டத்தை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் போராட வேண்டும், அது உண்மைதான். ஒரு கிலாபத்து இருந்தால் போராட்டம் நடக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், முழு கட்டுப்பாடும் அல்லாஹ்வுக்கு வருவதற்கும் நீங்கள் போராடுங்கள். கலகங்கள் குழப்பங்கள் திருக்கு அனைத்தும் ஒடுக்கப்பட்டு முழு கட்டுப்பாடும் அல்லாஹ்வுக்கு வருவதற்கும் போராடுங்கள். இதை அவர் செய்வார். இது ஆக உயர்ந்த தரஜா அவருடைய. இந்த இமாமுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த சக்தி இருக்காது, படிப்படியாகத்தான் இருக்கும். ஒரு மாணவர் இருக்கின்றார், இவர் பாடசாலையில் நுழைந்து படித்து அப்படியே வந்து ஓஎல் ஏஎல் செய்து அதற்கு பிறகு பிஏ, அதற்கு பிறகு எம்ஏ, அதற்கு பிறகுதான் பிஎச்டி. பாடசாலையில் இருக்கின்ற ஒரு மாணவரை கொண்டு வந்து வைத்து பிஎச்டிக்கு உரிய கேள்விகளை கொடுத்தால் அவரால் செய்ய முடியுமா? முடியாது. படிப்படியாகத்தான் வரும். இந்த இமாமுக்கு உடனே சக்தி கிடைக்காது, இது படிப்படியாகத்தான் வருவார். இவர்கள் ஆக உயர்ந்த தரத்தாலே எடுத்து கூறுகின்றார்கள், இமாம் என்று சொன்னால் அவருடைய போராட்டம் இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரம் கொண்டு வருகின்றார்கள், அல் இமாமு ஜுன்னத்துன் யுகாத்தலுமின் வராய். இமாம் என்பவர் ஒரு கேடயம், இவருக்கு பின்னால் என்று போராட்டம் செய்யப்படும் என்ற ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த இமாமுடைய உயர்ந்த தரத்தாலே சொல்லுகின்றார்கள், கீழே உள்ளதை இவர்கள் விட்டுவிட்டார்கள். இந்த இமாமுக்கு இன்னொரு தரத்தாவும் இருக்கின்றது, அது என்ன? வெறுமனே அந்த ஜமாஅத்தில் இருப்பவர்களை கண்காணிப்பவர். ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கின்ற இடையில் இருக்கின்றானே, இதே போன்ற ஒரு வேலையும் அந்த அமீருக்கு இருக்கின்றன. இப்படியும் ஒரு காலத்தில் ஒரு ஜமாஅத்தில் முஸ்லிமின் இருக்கும் அல் ஜமாஅத், அந்த அமீர் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார். அந்த சக்தி இவருக்கு இருக்கார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இமாமு வாஹித், இமாம் என்பவர் யார் என்றால் மேய்ப்பவர். மக்கள் சரியாக இருக்கின்றார்களா இல்லையா, தொழுகின்றார்களா, நோம்பு பிடிக்கின்றார்களா, ஹராம் ஹலாலை தேடி நடக்கின்றார்களா என்று அவருக்கு கட்டுப்பட்ட அந்த மக்களை வைத்து கண்காணித்துக் கொண்டிருப்பார். இதே போன்று சொன்னார்கள், கணவன் மேய்ப்பாளர், அந்த கணவனுடைய மனைவியும் அந்த வீட்டில் உள்ளதை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பான், அவளும் ராயாவாக இருக்கின்றால் கண்காணிக்கக்கூடியவளாக என்று சொன்னார்கள். இதுவும் அந்த இமாமுக்குரிய இப்படியே ஒன்று இருக்கின்றது, வெறுமனே கண்காணித்துக் கொண்டிருப்பார். இன்றைக்கு இதைத்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செய்து கொண்டிருக்கின்றது. யார் இதனை பயத்து செய்து நுழைகின்றார்களோ அவர்களை கண்காணித்து அவர்களை பிழையான வழியில் செல்ல விடாது காப்பது. இதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் காட்டுகின்றேன். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டு மந்தை இருக்கின்றது, அதற்கு ஒரு இதயம் இல்லை என்றால் அதற்கு என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று ஆடு குறைந்து கொண்டே போகும், அடுத்தவருடைய பாணியிலே நுழைந்து விடும். இதை கண்காணிப்பதற்கு ஒரு இடையன் தேவை. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இமாமை ஹாயின் என்றார்கள். ஆட்டுகளை மேய்க்கின்ற அந்த ஆட்டு மண்ணை மேய்க்கின்ற இடையனுக்கு கொடுக்கின்ற பெயரை ஹாயின் என்று கொடுத்தார்கள். அவனும் ராய் தான், இமாமும் ராய் என்றார்கள். என்ன காரணம்? இவர்களை கவனித்துக் கொண்டிருப்பார். இந்த பாருங்கள், உலகத்தில் முழு நாடுகளிலும் இருந்து இந்த முஸ்லீம் என்று கூறுகின்ற பெண்கள் தெளிவான ஒரு ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறார், வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றார்கள். இது கூறுமா? கூடாது. என்ன காரணங்கள் செல்லுகின்றார்கள்? லட்சக்கணக்கான பெண்கள் ஏன் ஒரு ராயை கண்காணிப்பாளைய ஒரு வேய்க்கக்கூடியவர்களையா இவர்கள்? ஆனால் ஜமாஅத்து முஸ்லிமீனை பாருங்கள், அல்லாஹ்வுடைய வேலை, ஒரு இமாம் ஒரு அமீர் இருக்கின்ற காரணத்தினால் இதிலிருந்து எந்த ஒரு பெண்ணும் வெளியிலே செல்ல முடியாது. ஒரு முறை நடந்து விட்டது, ஒரு சகோதரி தெரியாமல் போய்விட்டார்கள், உடனே அமீரினால் கடிதம் எழுதப்பட்டது, இத்தனை மாதங்களுக்குள் திரும்பி வர வேண்டும், உடனே வந்து விட்டார். இதற்கு தானிமா வெறுமனே போராட்டத்துக்கு மட்டுமல்ல, இந்த மக்களை ஆடுகளை கவனிப்பது போன்று மேய்ப்பதற்கு ஒரு அமீரிமான் தேவைப்படுவார். போராட்டம் அது பிறகு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடக்கின்றனர். எனவே ஒரு மேய்ப்பாளர் கட்டாயம் தேவை. அது மட்டுமல்ல, இந்த இமாமுக்கு இன்னொரு தரஜா இருக்கின்றது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் நீங்கள் நல்லதையும் பார்ப்பீர்கள், தீயதையும் பார்ப்பீர்கள். சில நேரங்களில் தொழுகையை பிற்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீடுகளிலே தொழுது விட்டு பிறகு வந்து அவரோடு சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் வாளை எடுத்து அவரோடு போராடினால் என்ன? சொன்னார்கள், வேண்டாம், மா அகாமு ஃபீகும் ஸலா, மா அகாமு ஃபீகும் ஸலா, மூன்று முறை சொன்னார்கள். வேண்டாம், தொழுகையை அவர் உங்களுக்கு மத்தியில் நிலைநாட்டு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள், வாளை தூக்காதீர்கள் என்றார்கள். எனவே இமாமுடைய ஆக குறைந்த அந்த சீர் தொழுகையை நடத்தி கொண்டிருப்பார் இமாம் ஜமாத், இது அவருடைய வேலை. எனவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த உயர்ந்த தரஜாவை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் போராட வேண்டும் என்று கூறுகின்றார்கள், மற்ற பகுதி அவர்கள் விட்டு விட்டார்கள். எனவே இமாம் அப்படியும் இருப்பார், இப்படி மக்களை கண்காணித்துக் கொண்டும் இருப்பார், அந்த கட்டுப்பட்ட பைஅத்து செய்தவர்களுக்கு தொழுகை நடாத்திக் கொண்டு அப்படியும் இருப்பார். இப்படி ஒரு ஜமாத் இருக்கும் என்று இந்த ஹதீஸ் காட்டுகின்றது. எனவே இமாமுக்கு இவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் பிடித்தது. நான்காவது இந்த ஹதீஸுடைய விடயத்தில் நான்காவது விடயம் சொல்லுகின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள், இது பிதஅத் என்று சொன்னார்கள். சென்ற கூட்டத்தில் சுமார் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதற்கு 8 ஆதாரங்களையும், அல் ஜமாஅத் என்பதற்கு 17 ஆதாரங்களையும், குர்ஆன் வசனங்கள் என்றால் உம்மத் என்றால் ஜமாஅத் என்பதற்கு சில 5 வசனங்களையும் எடுத்து 30 ஆதாரங்களை நாம் காட்டினோம். இந்த பதிவு நாடாவை கேட்பவர்கள் அந்த பதிவு நாடாவை எடுத்து நீங்கள் கேளுங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது பிதஅத் அல்ல. குர்ஆன் ஹதீஸில் எது இல்லையோ அதுதான் பிதஅத். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் தான் பிதஅத். நதுவத்து ஷபாபுல் ஆலமியா, ஹைகத்துல் இகாஸத்துல் ஆலமியத்துல் இஸ்லாமியா, IIRO, இப்படியெல்லாம் அவர் வைத்திருக்கின்ற அவர் பெயர்களை அன்சார் சுன்னா அல் முஹம்மதியா, ஜமாஅத்து தௌஹீத், இப்படி பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத பெயர்கள். இதுதான் பிதஅத்தை தவிர ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது அல் ஜமாஅத் என்பது பிதஅத் அல்ல. இதற்கு தெளிவான 30 ஆதாரங்களை நான் அன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக காட்டிவிட்டேன். சில உதாரணங்களை உங்களுக்கு காட்டினேன். தராவிய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகித்தார்கள், அதற்கு பிறகு விடுபட்டு உமர் இப்னு கத்தாப் வந்து ஆரம்பித்தார்கள். இதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிதஅத் என்று சொல்ல முடியாது. இதே போன்று பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் நின்று கொண்டு செருப்பணியாதீர்கள் என்றார்கள். இந்த சுன்னத்தை அப்படியே விடுபட்டு விட்டது. இவர்கள் அதற்கு வேறொரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள், அது பெரிய செருப்பல்ல, அப்படி ஹதீஸில் வரவில்லை. நின்ற வண்ணம் செருப்பு அணியாதீர்கள் என்று வந்திருக்கின்றனர். சரியான ஹதீஸ் இது விடுபட்டு விட்டது. இப்போது இதை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உயிர்ப்பித்திருக்கிறது. இதை யாரும் வந்து பிதஅத் என்று சொல்ல முடியாது. ஏன், இதற்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கின்றது. இதே போன்று மழை பெய்யக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பாங்கிலே சொல்லும்படி சொன்னார்கள், சல்லூஹி புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இந்த சுன்னத்தை விடுபட்டு விட்டது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி இருக்கின்றது. எனவே இதை யாரும் பிதஅத் என்று சொல்ல முடியாது. ஏன், புகாரியிலே சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கரீபா, இந்த இஸ்லாம் பார்ப்பதற்கு புதினமாக ஆரம்பித்தது, புதிதாக இதே போன்று இதற்கு ஒரு காலம் வரும் என்றார். எனவே அன்றைக்கு இருந்தது போன்று திரும்ப இந்த ஜமாஅத்துக்கு ஒரு காலம் வரும், அதே போன்று இது இருக்கும், மிக குறைந்தவர்கள் இதில் இருப்பார்கள், இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவார்கள், சின்னத்துகளை உயிர்ப்பிப்பார்கள். இது பிதஅத் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வந்தபோது மக்கள் பார்த்து சொன்னார்கள், இது ஒரு புதிய ஒரு வழிமுறை, இப்படி தூதர்கள் வரவில்லை என்றார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான், நீங்கள் கூறுங்கள், நான் நபிமார்களில் ஒரு பிதஅத்தானவன், புதியவன் அல்ல. ஒமாதிரி வலாபிக்கும், எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இந்நத்தபி இல்லாமா யூஹா இலை, எனக்கு வகை மூலம் எது அறிவிக்கப்படுகின்றதோ அதையே நான் பின்பற்றுகிறேன் என்றார். எனவே நபிமார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள், விடுபட்டு விடுபட்டு, இது பிதஅத் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இன்றைக்கு இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, இது பிதஅத் அல்ல. குர்ஆன் ஹதீஸில் தெளிவான ஆதாரங்கள் இதற்கு இருக்கின்றன. இவர்களும் இதை பிழையாக விளங்கி இது பிதஅத் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பிதஅத் அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக அந்த பதிவு நாடாக எடுத்து நீங்கள் கேட்கலாம். அடுத்தது ஐந்தாவது விடயம் இந்த ஹதீஸில், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றது, இது தொடர்ச்சியாக இருக்குமா, விடுபட்டு விடுபட்டு வருமா? உலமாக்கள் கேட்கின்றார்கள், இங்கு காணப்படுகின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இது சத்தியத்தில் இருந்திருந்தால் இதற்கு முன்னால் இந்த ஜமாஅத் எங்கே போய்விட்டது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இது ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுகின்றது. உண்மைதானே, இதற்கு முன்னால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எங்கே இருந்தது என்று கேட்கிறார்கள். இது தொடர்ச்சியாக இருக்கார், இது விடுபட்டு விடுபட்டு தான் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், சத்தியத்தை மறைந்திருக்கின்ற சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார். தாயிபத்து என்றால் ஜமாத், கூட்டம், அல் ஜமாத். எனவே இந்த சத்தியம் மறைந்து கிடக்கும், தொடர்ந்து இருக்காது, மறைந்திருக்கின்ற இந்த சத்தியத்தை இவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்றார். இதற்கு என்ன ஆதாரம் பாருங்கள். இந்த ஹுதைபாவுடைய ஹதீஸில் என்ன சொன்னார்கள், தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அவருடைய இமாமையும் பற்றி கொள்ளத்தை கேட்டபோது அவர்கள் கேட்டார்கள், இல்லம் தத்துள்ளவும் ஜமாஅத்துல் வலா இமாம், அவர்களுக்கு ஜமாஅத்தும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பிரிவுகளை விட்டு ஒதுங்கி மரத்தில் வேறையாவது கடித்துக் கொள்ளார். இந்த ஜமாஅத்து தொடர்ந்து இருக்கும் என்றால் சொல்லி இருப்பார்கள், ஜமாஅத்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும், எங்கேயாவது நீ தேடிப்பார் என்று சொல்லியிருப்பார். அப்படி சொல்லவில்லை. எதே ஜமாஅத்தில் முஸ்லிமீன் தொடர்ந்து இருக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, விடுபட்டு விடுபட்டு தான் வரும். இதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள், பதல் இஸ்லாம் ஹரீபா வசையாவது ஹரீபா, இஸ்லாம் எப்படி ஆரம்பித்ததோ இதே போன்று இதற்கு ஒரு காலம் வரும் என்றார்கள். இதிலிருந்து விளங்குகிறது, அந்த சத்தியம் இல்லாமல் மறைந்து போய் மீண்டும் இந்த சத்தியம் தலைதூக்கும் என்பதை இந்த ஹதீஸும் காட்டுகின்றது. இதே போன்று அபூதாவது ஒரு ஹதீஸ் வருகின்றது, இந்த நுபுவத் இருக்கின்றது, இது அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். பிறகு அல்லாஹு தஆலா இந்த நுபுவத்தை உயர்த்தி விடுவார். எப்ப இதை உயர்த்த வேண்டும் என்று நாடுவோம். ثم خلافه على منهاج النبوه பிறகு இந்த நபுவத்து உயர்த்தப்பட்டதற்கு பிறகு நபி வழியில் ஒரு கிலாபத்து தோன்றும் என்றார். அதற்கு பிறகு அதையும் அல்லாஹு தஆலா உயர்த்தி விடுவார். 12 கலீபாக்கள் வரைக்கும் இருக்கும், அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அதை உயர்த்தி விடுவார். பிறகு முல்கன் ஒரு அரச ஆட்சி தோன்றும், அதற்கு பிறகு அதை அல்லாஹ் உயர்த்தி விட்டு முல்கன் ஜபரியன் அடக்க முறையான ஒரு ஆட்சி வரும் என்று சொன்னார். இப்படி வந்து கொண்டே இருந்து கடைசியாக சும்மத கூமுல் கிலாபத்து அலா மின்ஹாஜின் நுபுவா என்றார்கள். மீண்டும் கடைசி காலத்தில் இந்த நுபுவத்தின் வழிமுறையிலே ஒரு கிலாபத்து தோன்றும் என்றார். அது எப்படி? இப்படி ஒரே ஒரு மனிதர் மக்காவில் இந்த சத்தியத்தை சொன்னது போன்று இந்த சத்தியத்தை ஒருவர் கூற அவரோடு ஒருவர் இருவராக சேர்ந்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீண்டும் தோண்டி உலகத்தில் ஒரு இஸ்லாமிய கிலாபத்தை கொண்டு வரும் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு சொன்னார். இந்த அடிப்படையில் தான் மஸ்ஊத் அஹமத் சுமார் 40 வருடங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் முழு பிரிவுகளையும் விட்டுவிட்டு ஒதுங்கி தன்னன் தனியாக இருந்து கொண்டிருந்தார். இந்த ஹதீஸின் படி இவர்களை பார்த்து இவரோடு இன்னொரு மனிதர் 3 பேர் வந்து சேர்ந்து கொண்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையும் குர்ஆனுடைய கட்டளையும் வந்தபோது உடனே அந்த 3 பேர்களும் கூடி ஒரு ஜமாஅத் ஆகிவிட்டார்கள். ஆதாரம் காட்டுகிறேன், இந்த ஹதீஸும் தெளிவாக காட்டுகின்றது. இந்த ஆதாரங்கள் எல்லாம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தொடர்ச்சியாக இருக்க மாட்டாது, அது விடுபட்டு வரும். அடுத்தது இந்த ஹதீஸில் 6வது விடயம் என்னவென்றால், அந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், இல்லம் தகுல் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், அவர்களுக்கு ஜமாஅத்தும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? கால சொன்னார்கள், ஃபஅத்ஸில் தில்கல் ஃபிரக்கத்துல்லா, இந்த முழு பிரிவுகளையும் விட்டு நீ ஒதுங்கிவிடு, மரத்தின் வேரை கடித்துக் கொண்டால் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீ அப்படியே இரு, பிரிவோடு சேராத என்றார். இங்கு இந்த பிரிவில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு இந்த லஹும் என்ற சொல்லிலிருந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இதிலே ஒரு வாசகம் இருக்கின்றது, லஹும் இல்லம் தக்குன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம். அவர்களுக்கு ஜமாஅத்தும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரிவுகள் இருக்கக்கூடிய உலமாக்கள் விளங்கிக் கொண்டார்கள், இந்த லஹும் என்ற சொல் இருக்கின்றது, இது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மக்களை முஸ்லீம்கள் என்றே காட்டுகிறது. எனவே இமாமும் ஜமாஅத்தும் இல்லாமல் முஸ்லீம்கள் இருக்கலாம் என்று இவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இவர்கள் விளங்கிய விளக்கம் பிழை என்பதை நான் காட்டுகிறேன். இந்த லஹும் என்ற சொல் அரபியில் அவர்களுக்கு, இதான் மொழிபெயர்ப்பு. இப்படி எப்போது பாதிக்கப்படும் என்றால், இதற்கு முன்னால் ஒரு பன்மையான ஒரு பெயர்ச்சொல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் லஹும் அவர்களுக்கு என்று பாவிக்கலாம். இப்போது இந்த லஹும் அவர்களுக்கு என்று பாவிக்கும் போது, இந்த லஹும் என்ற சொல்லுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பன்மையான பெயர்ச்சொல் இருக்கின்றதே, அதற்கு இரண்டு விதமான கருத்து வரும் மொழியில். ஒன்று அதற்குரிய கருத்து வரும், இன்னொரு இடத்தில் அதற்குரிய கருத்து அல்லாமல் வேறொரு கருத்து வரும். இதற்கு நான் தெளிவாக உங்களுக்கு சில உதாரணங்களை தருகிறேன், பாருங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கும், இந்த உலமாக்கள் தாங்கள் இந்த ஹதீஸை விளங்கியது பிழை என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் இந்த சத்தியத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டும். முதலாவது உதாரணம், இந்த லஹுமுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பன்மை பெயர்ச்சல் இருக்கிறது, அதற்கு உரிய கருத்தை அதற்கு வரும். எப்படி? அல் காஃபிரூன் லஹும் அன்னார் என்று ஒரு வாசகம். அல் காஃபிரூன் லஹும் அன்னார், காஃபிர்கள் இருக்கின்றார்களே, லஹும் இவர்களுக்கு அன்னார் நரகம். இந்த லஹும் எங்கு மீடுகிறது? அந்த முன்னால் இருக்கக்கூடிய அல் காஃபிரூன் நிராகரிப்பவர், இது அந்த கருத்து, நிராகரிப்பவர்களுக்கு நரகம். இதே நேரத்தில் இன்னொரு இடத்தில் பாருங்கள், அந்த கருத்துக்குரிய அந்த சொல்லுக்குரிய கருத்தை கொடுக்க முடியாது. எப்படி? அல் காஃபிரூன் பஹதல் கலிமதி லஹும் அல் ஜன்னா என்று சொன்னால் அந்த கருத்து வரா. எப்படி? அல் காஃபிரூன் நிராகரிப்பவர்கள் இருக்கின்றார்களே, பஹதல் கலிமா கலிமா சொன்னதற்கு பிறகு லஹும் அவர்களுக்கு அல் ஜன்னா சுவர்க்கம். இங்கு லஹும் என்றால் யார்? முன்னால் அல் காஃபிரூன் என்று ஒரு சொல் இருக்கின்றது, பன்மையான பெயர்ச்சொல். லஹும் அந்த காஃபிர்களுக்கு என்று எடுக்க முடியாது. இங்கு கருத்து மாறுகிறது. ஏன் காஃபிர்களுக்கு சொர்க்கம் இல்லை, முஸ்லீம்களுக்கு தான் சொர்க்கம். எனவே இங்கு என்ன கருத்து கொடுக்க வேண்டும்? இங்கு கலிமா சொன்னதற்கு பிறகு அவர்கள் முஸ்லீம்களாகிவிட்டார்கள், அந்த முஸ்லீம்களுக்கு சொர்க்கம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் மொழிபெயர்க்கும் போது லஹும் அவர்களுக்கு என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். அவர்களுக்கு என்று கேட்கும் போது யாருக்கு? காஃபிர்களுக்கா? இல்லை, ஆனால் அந்த சொல் காஃபிர்கள் தான் இருக்கின்றது. இது மொழி பிரச்சினை, வேறொரு விதமா இதை பாதிக்கவே முடியாது. இப்படித்தான் பாதிக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே பாருங்கள், அல் முஸ்லிமூன் லஹும் அல் ஜன்னா, முஸ்லீம்கள் இருக்கிறார்களே, லஹும் அவர்களுக்கு அல் ஜன்னா சுவர்க்கம். லஹும் யாருக்கு? அல் முஸ்லிமூன், முஸ்லீம்களுக்கு தான், என்று சந்தேகம் கிடையாது. இன்னொரு இடத்திலே பாருங்கள், அல் முஸ்லிமூன் முஸ்லீம்கள் இருக்கின்றார்களே, பஹதல் ரித்தத்தி அவர்கள் ரித்தத்தானதற்கு பிறகு நுருக்கத்தானதற்கு பிறகு லஹும் அன்னார் அவர்களுக்கு நரகம். இந்த லஹும் அவர்களுக்கு யாருக்கு? முஸ்லீம்களுக்கா? முஸ்லீம்கள் தான் இருக்கின்றது. இப்படித்தான் சொல்ல வேண்டும் அரபு மொழியில், வேறு வழி இல்லை. அவர்களுக்கு நரகம் யாருக்கு? முஸ்லீம்களுக்கா? இப்போது முஸ்லீம்கள் முருக்கத்தாகிவிட்டார். எனவே இந்த லஹும் என்பது மொழி பிரச்சினை. இதை அவர்கள் எடுத்துக்கொண்டு உண்மையில் விளங்கவில்லையோ அல்லது மக்களை வழிகெடுப்பதற்கு இப்படி இந்த கருத்தை முன்வைக்கின்றார்களோ அல்லாஹ்தான் அறிவார். இதே போன்று ஒரு தெளிவான இன்னொரு உதாரணம் தருகின்றேன். ஒருவர் அரபு மொழியில் இப்படி கூறுகின்றார், நான் நான்கு கன்னி பெண்களை திருமணம் முடித்தேன், அல்லது லஹும் எப்படி சொல்ல லஹும் என்றும் சொல்லலாம், லஹும் என்றும் சொல்லலாம், லஹும் இஸ்ரூன வரதன் அவர்களுக்கு 20 பிள்ளைகள் இருக்கிறார். இப்போது பாருங்கள், நான்கு கன்னி பெண்களை திருமணம் முடித்தேன், லஹும் அவர்களுக்கு 20 பிள்ளைகள். யாருக்கு? கன்னிகளுக்கா? இப்போது இவர்கள் கன்னிகளா? குழந்தை கிடைத்ததற்கு பிறகு இல்லை, இதுவே இது ஒரு மொழி புரட்சியை தெளிவாக விளங்குகின்றது. இந்த அடிப்படையில் தான் இந்த லொகும் என்ற சொல்லை நீங்கள் எடுப்பீர்களே. ஆனால் அவர்களுக்கு ஜமாஅத்தும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்ய என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைவா கேட்டார்களே. இந்த லொகும் என்பது அந்த முஸ்லீம்கள் என்ற சொல்லி இருக்கின்றது, அதை பார்த்துதான் மீறுகின்றது. ஆனால் இமாமும் ஜமாஅத்தும் இல்லாவிட்டால் ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது அவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கிறார்கள். இதைத்தான் ஹதீஸ் காட்டுகின்றது. ஹதீஸில் உள்ளதைத்தான் நான் சொல்ல முடியும், வேறு சொந்த கருத்தை சொல்ல முடியாது. இப்போது கேட்கின்றான் ஒரு கேள்வி, அப்படியா இருந்தால் ஹுதைபா இப்படி அல்லவா கேட்டிருக்க வேண்டும்? எப்படி? இல்லம் தகுன் லில் ஜாஹிலியத்தி ஜமாஅத்துல் வலா இமாம், ஜாஹிலியத்தில் இருப்பவர்களுக்கு இமாமும் ஜமாஅத்தும் இல்லாவிட்டால் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும், ஏன் லஹும் என்று கேட்டார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வை காப்பாற்ற வேண்டும். அப்படி கேட்டு இருந்தால் இந்த ஹதீஸை நிராகரித்து விடுவார்கள். சொல்லுவார்கள் புகாரிலே வாய்வால் ஹதீஸ் இருக்கிறது. ஏன் எப்படி வரும்? இல்லம் தக்கும் லில் ஜாஹிலியத்தி இமாமும் வலா ஜமாஅத்தும், ஜாஹிலியத்தில் இருப்பவர்களுக்கு இமாமும் ஜமாஅத்தும் இல்லாவிட்டால் கேட்டால் சொல்லுவார்கள் இந்த ஹதீஸ் பிழை, இப்படி வர முடியாது. ஜாஹிலியத்தில் உள்ளவர்களுக்கு இமாம் எங்கே இருக்கிறது? ஜாஹிலியத்தில் உள்ளவர்களுக்கு ஜமாஅத் எங்கே இருக்கின்றது? எனவே இந்த ஹதீஸை வாயு கொண்டு சொல்லி விடுவார்கள். எனவே மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், இதை தவிர வேறு எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கவே முடியாது. இப்படித்தான் கேட்க வேண்டும். இங்கு தெளிவான ஆதாரங்கள் வந்திருக்கின்றன. முஸ்லீம்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 1000 பேர், அவர்களுக்கு ஒரு ஜமாஅத் அமீர் இருக்கின்றார். திடீரென்று இந்த அமீர் மரணித்து விட்டார். அனைவரும் கூடி முயற்சி செய்து ஒரு இமாமை தெரிவு செய்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்களாகவே இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அமீர் மரணித்ததற்கு பிறகு ஒரு அமீரை தெரிவு செய்யாமல் அப்படியே விட்டு விட்டார்கள். அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் தன்னந்தனி வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். பிரிந்து ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக போய்விட்டார்கள். இப்போது செய்ய வழி இல்லை. இஸ்லாம் கூறுகின்றது, இப்படி ஒருவர் மரணித்தால் அவர் ஜாமியத்தில் மரணிக்கின்றார், அது இஸ்லாம் அல்ல. இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். இதற்கு தெளிவான ஆதாரங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத வலைஸ ஃபி உனுகிஹி பைஅத்துன் மாத மீத்தத்தன் ஜாஹிலியா, எவருடைய கழுத்தில் பைஅத்து இல்லையோ அவர் ஜாஹிலிய மரணத்தை தழுவார். இன்னொரு ஹதீஸில், மன் மாத வலைஸ அலைஹி இமாமு ஜமாஅத்தி, எவருக்கு ஜமாஅத்துடைய இமாம் இல்லாமல் மரணிக்கின்றாரோ மாத மீத்தத்தன் ஜாஹிலியா, அவர்கள் ஜாஹிலிய மரணத்தை தழுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ்கள் தெளிவாக காட்டுகின்றது, இந்த இமாம் ஜமாஅத்தும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் ஜாஹிலியத்தில் இருப்பார்கள், அல்லாஹ் எங்களை காப்பாற்றவர். அடுத்தது இந்த உலமாக்கள் விளங்குகின்ற பிரகாரம் லஹும் அவர்களுக்கு என்று எடுக்கின்றார்கள். முஸ்லீம்களாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபா அவர்களுக்கு இவர்களை விட்டு ஒதுங்குங்கள் என்று கூறுவார்களா? சிந்தித்து பாருங்கள், என்ன சொல்லி இருப்பார்கள்? நீ போய் ஃபல்ஸம் அல் முஸ்லிமீன், நீ அந்த முஸ்லீம்களோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுவார்களே தவிர நீ மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது ஒதுங்கு என்று ஏன் சொல்ல வேண்டும்? எவ்வளவு தெளிவாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஹுதைபாவுடைய ஹதீஸை மொழிபெயர்த்து உங்களுடைய கையில் தந்து நீங்கள் தனிமையிலே சென்று வீட்டிலே உட்கார்ந்து நீங்கள் படிப்பீர்களேயானால், வெளி உலமாக்களோடு எந்த சக்திகளும் அங்கு நுழையாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜமாஅத்தில் முஸ்லீமில் எங்கு இருக்கின்றதா என்று நீங்கள் தேடுவீர்கள். இவர்கள் தான் இதற்கு உள்ள புகுந்து ஒரு குழப்பமான ஒரு பிழையான விளக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அருகம் மூலவி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும், இப்படி எதிர்த்தவர்கள் எத்தனை பேர் இந்த சத்தியத்தை ஏற்றிருக்கின்றார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், நேர்வழிக்கு அவர்கள் வர வேண்டும். லஹும் என்று சொல்லும் போது அவர் கூறுகின்றார், இமாமும் ஜமாஅத்தும் இல்லாமல் இருந்தால் முஸ்லீம்கள் என்று. அப்படி என்றால் இந்த ஹுதைபாவை ஏன் ஒதுங்கும்படி சொன்னார் என்று கேட்கின்ற சிந்தித்து பாருங்கள். ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள், இமாமும் ஜமாஅத்தும் இல்லாமல் முஸ்லீம்கள் இருந்தால் ஹுதைபாவே நீ போய் அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றான் சொல்லுவார்களே தவிர ஒதுங்கும்படி ஒரு காலமும் சொல்ல மாட்டார்கள். முஸ்லீம்களை விட்டு ஒதுங்க முடியாது, எப்படி ஒதுங்குவது? சிந்தித்து பாருங்கள்.
இது விஷயம் தெளிவாக இருக்கின்றது. அடுத்தது இந்த கேள்வி இருக்கின்றது, இல்லம் தகுல்லம் ஜமாஅத்துன் வலா இமாம். இது இந்த சஹாபி கேட்ட கேள்வி. இவர்களுக்கு தெரியாது இமாம் ஜமாஅத் இல்லாவிட்டால் இவர்கள் யார் என்ன என்று இவர்களுக்கு தெரியாது. ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், உடனே பதில் கொடுத்தாலும் ஒதுங்கிவிடும். என்ன காரணம்? மேலவுள்ள ஹதீஸ், இமாம் இல்லாமல் மரணிப்பது ஜாஹிலிய மரணம், ஜமாஅத் இல்லாமல் மரணிப்பது ஜாஹிலிய மரணம். பையத்து இல்லாமல் ஒருவர் மரணிக்க கூடாது, ஒவ்வொருவருடைய கழுத்திலும் பையத்து இருக்க வேண்டும். இதே ரைசித்தின் மூலம் அந்த இடத்தில் சொன்னார்கள், பையத்து என்பது கழுத்தில் உள்ளது, தக்குவா எங்கே இருக்கிறது? பையத்து என்பது அது ஒரு மாலை, ஆடு மாடு. இந்த மாலையை இல்லாவிட்டால் கட்டாத்தாடி மாடு இவ்வளவு நான் அவரே விளக்கம் கொடுத்து விட்டார். பாருங்கள், ஒரு முஸ்லீம் கட்டாத்தாடி மாட்டை போட்டு இருக்க விரும்புவார்? சரி, சிறுக்கு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 நிமிடத்துக்கு ஒரு இமாம் அமீர் பையத்து இல்லாமல் ஒருவன் மரணித்தார், கட்டா காலி மாட்டை போன்று என்று கூறினார் அவர். இப்படி இருக்கலாம, ஒருவர் சிந்தித்து பாருங்கள். சிறுக்கு இல்லை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு, எப்படி ஒரு முஸ்லீம் வாழ்வது? இப்படி ஜாஹிரிய மரணத்தை தழுவலாமா என்று கேட்கின்றேன். ஆகவே இந்த லொகும் என்ற இந்த சொல் தெளிவாக எங்களுக்கு இந்த ஹதீஸிலிருந்து விளக்கு காட்டி காட்டிக் கொண்டிருக்கின்ற லொகும் என்ற சொல், இந்த 2-3 ஹதீஸ்களையும் வைத்து ஜமாஅத்தும் இமாமும் இல்லாமல் இருந்தால் அது ஜாஹிலிய என்றாகும், அதிலே ஒருவர் சேர்ந்து இருக்கக்கூடாது. எனவே நான் உதைபாவை ஒதுங்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது இந்த ஹதீஸில் கிளப்பப்படுகின்ற கடைசி 7வது பிரச்சனை என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதைபாவுக்கு ஜமாஅத்தும் இமாமும் இல்லாவிட்டால் நீ ஒரு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது ஒதுங்கிவிடு, இந்த பிரிவுகளை விட்டு பிரிவுகளோடு சேராது என்றார். இதையும் பிரிவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் பிழையாக விளங்கிக் கொண்டார்கள். அவர்கள் பிழையாக விளங்கியதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. யாராவது விரும்பினால் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்களை அழைத்துக் கொண்டு வந்து புத்தளத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நாங்கள் அமர்ந்து ஒரு கலந்துரையாடல் நடத்துவதற்கு விரும்பினால் நாங்கள் தயார். அந்த உலமாக்களை வைத்து நாங்கள் கதைப்பது, நீங்கள் இப்படி கருத்தை வெளியிடுகின்றீர்களே இது சரியா, இந்த இப்படி வெளியிடுகின்ற இந்த கருத்துகள் குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததா, பிழையான விளக்கத்தை கொடுக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து கதைத்து ஒரு விளக்கம் பெற விரும்பினால் யாரும் இப்படி ஏற்பாடு செய்யலாம். புத்தளத்தில் எந்த இடத்தில் ஏற்பாடு செய்தாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன் இதை நான் கூறுகின்றேன் என்றால், உலமாக்கள் இந்த ஹதீஸை பிழையாக விளங்கிக் கொண்டார். அவ்வளவு. இப்போது பாருங்கள், இவர்கள் கேட்கின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இமாமும் இல்லாத நேரத்தில் உதைபா அவர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது ஒதுங்கிவிடுங்கள், பிரிவுகளில் சேராது. எனவே இவர்கள் ஏன் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கினார்கள்? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீர் மஸ்ஊத் அகமது அவர்கள் ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்? இது பிழை என்று கூறுகிறார். இதைத்தான் நாங்கள் சற்று தெளிவாக விவரமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் இந்த ஹதீஸை அரபு மொழி பிழையாக மொழிபெயர்த்தார் ஒரு இடத்தில். எப்படி சொன்னார்கள்? வேரை கடித்துக் கொண்டு அப்படியே இருந்துவிடு, வேறு ஜமாஅத்தை உருவாக்குவதற்கு அங்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிபந்தனை போட்டிருக்கின்றார்கள். எப்படி? மரணிக்கும் வரைக்கும் வேரை கடித்துக் கொண்டு அப்படி இருந்துவிடு, ஜமாத்தை உருவாக்குவதற்கு ஆதாரம் இல்லை. வேறு ஹதீஸ்களை கொண்டு வந்து ஜமாத்தை உருவாக்குவதற்கு ஆதாரமாக காட்டக்கூடாது என்று அந்த இடத்தில் அடித்து சொன்னார்கள். ஹதீஸில் இப்படி இல்லை. எப்படி? வேரை கடித்துக் கொண்டு அப்படியே இருந்துவிடு மரணிக்கும் வரைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் கட்டளையிடவில்லை. ஹதீஸ் எப்படி இருக்கிறது தெரியுமா? உதைபாவே, ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இமாமும் இல்லாவிட்டால்
ஒரு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் சரி பிரிவுகளிலே சேராது என்றான் கேட்டார். இதன் ஹதீஸை விளக்கம் அரசோடு அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படி என்றால் ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இல்லாத காலத்தில் ஹுதைபாவுக்கு சொன்னார்கள் மரத்தின் வேரை கடித்துக் கொண்டீர்கள், ஜமாஅத்தை உருவாக்கும்படி அவர்களுக்கு சொல்லவில்லை. எனவே ஹுதைபாவுக்கு ஜமாஅத்தை உருவாக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இருக்க அவர்களுடைய கால் தூசிக்கு கூட பெருமதி இல்லாத நாங்கள் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீனை உருவாக்குவதற்கு என்ன தைரியம் இருக்கிறது என்று கேட்டார் அந்த இடத்தில். இதான் அவர்களை கேள்வி. சரி, இதைத்தான் நாங்கள் சற்று விரிவாக இன்ஷால்லா பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மைதான், வேரை கடித்துக் கொண்டாமல் இருந்துவிடு, பிரிவுகளில் ஒதுங்கி சேர்ந்து விடாது, அவைகளை விட்டு ஒதுங்கி என்றார்கள். இதனுடைய கருத்து என்ன? அந்த அப்படியே ஒருவர் ஒரு மனிதர் வந்தார், பார்க்கின்றார் எல்லா பிரிவு, உடனே இந்த பிரிவை விட்டு ஒதுங்கினார், ஒதுங்கி தனியே இருக்கின்றார், இருந்து கொண்டு எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் செய்யாமல், தொழாமல், நோன்பு பிடிக்காமல், ஹஜ் செய்யாமல், ஜகாத் கொடுக்காமல், திருமணம் முடிக்காமல், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி இருந்து விடுவதா, அல்லது மார்க்க கடமைகள் அனைத்தையும் செய்து கொண்டு பிரிந்திருப்பதா? யாராவது சொல்லுவார்களா, இவர் வேரை கடித்துக் கொண்டாவது இருந்துவிடு என்று சொன்னார்கள், எனவே இவர் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் செய்யக்கூடாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. அவர் தொட வேண்டும், ரமலான் வந்தால் நோன்பு முடிக்க வேண்டும், பணம் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய காலம் வந்து வசதி இருந்தால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டிய ஆசை ஏற்பட்டால் திருமணம் முடிக்க வேண்டும். இது தனியே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குத்தான் இந்த சட்டம். அதே நேரத்தில் இரண்டு பேர்கள் வந்து விட்டார்கள், இவர் ஒதுங்கி இருக்கும் போது இவரை பார்த்து இன்னொருவர் வந்தார், இரண்டு பேர். இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு பேர்கள் இருந்தால் ஒருவர் அதான் சொல்லி ஒருவர் ஜமாஅத் நடத்துங்கள் என்றார்கள். எனவே இரண்டு பேர் ஆனதும் தொழுகை ஜமாஅத்தோடு நடத்த வேண்டும், தொழ வேண்டும். இப்போது சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, வேரை கடித்துக் கொண்டு இருக்க சொல்லி இருக்கின்றார்கள் மௌத்தாகும் வரை, எனவே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஜமாஅத் நடத்த அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கிற ஜமாஅத் நடத்த என்று ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் இரண்டு பேரும் சேர்ந்து ஜமாஅத் தொழுகை நடத்த வேண்டும், அதற்கு பிறகு ரமலான் மாசம் வந்தால் நோன்பு பிடிக்க வேண்டும். ஆனால் அருகமோடு என்ன கேட்டார்? அன்றைக்கு ஜமாஅத்தை உருவாக்க முடியாது என்கிறார். ஜமாஅத்தை உருவாக்க முடியாது என்றால் வேறு எந்த ஒரு வணக்க வழிபாடை அவர் செய்யக்கூடாது, எதற்கும் ஆதாரம் கிடையாது. வேரை கடித்துக் கொண்டு கடைசி வரைக்கும் அப்படி இருக்க வேண்டும், தொழுகைக்கும் அவருக்கு உரிமை கிடையாது, நோன்பெல்லாம் பிடிக்க முடியாது. இப்போது பாருங்கள், ஒருவர் இப்படி பிரிந்திருக்கின்றார், இவரோடு இரண்டு பேர்கள் இன்னொரு மனிதர் வந்து விட்டார், இரண்டு பேர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜமாஅத்தோடு அவர்கள் தொழ வேண்டும், நோன்பு காலத்தில் அவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், ஹஜ் காலத்தில் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். இதே போன்று இன்னொருவர் வந்து இவரோடு சேர்ந்து கொண்டார், மூன்று பேர்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் கேட்கின்றார், ஜமாஅத்தை உருவாக்குவதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது, என்ன அதிகாரம் இருக்கின்றது, என்ன தைரியம் இருக்கிறது கேட்கின்றார். குர்ஆன் ஹதீஸில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன, மூன்று பேர்கள் கூடிவிட்டால் அவர்கள் ஜமாஅத் ஆகிவிட வேண்டும். ஏனென்றால் ஜமாஅத் தான் சுவர்க்கம் செல்லும் என்ற சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கின்றன. இப்போது பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்? இப்படி மூன்று பேர்கள் ஆனதும் அவர்கள் ஒரு ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், என்னுடைய உம்மத்து 73 பிரியக்கூடிய காலத்தில் ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும், அது அல் ஜமாஅத் என்றார்கள். எனவே அல் ஜமாஅத் தான் சுவர்க்கம் செல்லும் என்று சொன்னால் அல் ஜமாஅத்துக்கு குறைந்தது மூன்று பேர்கள் இருக்க வேண்டும் என்று ஹதீஸ் தெளிவாக இருந்தால் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு ஜமாஅத்தாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார். இது ஒரு ஆதாரம். கேட்கின்றார்கள், எங்கே ஆதாரம் இருக்கிறது? அடுத்த ஆதாரத்தை பாருங்கள், அலைக்கும் பில் ஜமா,
நீங்கள் ஜமாஅத்தோடு இருங்கள், ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார். இது சஹிஹான ஹதீஸ். மூன்று பேர்கள் சேர்ந்தால் எப்படி சும்மா இருப்பது ஜமாஅத் இல்லாமல்? இரண்டு பேர்கள் சேர்ந்தால் தொழுகை நடத்த வேண்டும், மூன்று பேர்கள் சேர்ந்தால் ஒரு அமீரை நியமித்துக் கொள்ள வேண்டும், கட்டளை வந்திருக்கின்றது. மூன்றாவது ஒரு ஆதாரத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தனியே இருக்காமல் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னமா யஅகுலு திஇபு அல் காசியா, தனியே இருக்கின்ற ஆட்டைத்தான் ஓநாய் பிடிக்கும் என்றார். நீங்கள் ஜமாஅத்தாக இருங்கள், தனியே இருக்கக்கூடிய ஆட்டை ஓநாய் பிடித்து விடும் என்றார். எனவே தனித்தனியே மூன்று முஸ்லிம்கள் கூடிவிட்டால் இருக்க முடியாது, அவர்களுக்கு மத்தியில் ஒரு அமீரை அவர்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை நீங்கள் பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்படியுங்கள், உங்கள் அதிகாரிக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அமீருக்கும் என்றார். எனவே அல்லாஹ்வு தஆலா தொழுங்கள், நோம்பு பிடியுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருப்பது போன்று ஒரு அமீருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் ஒரு அமீரை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அமீர் இல்லை என்று சும்மா இருக்க முடியாது. உதாரணமாக ஜமாஅத்து தொழுகை கடமை. ஜமாஅத்து தொழுகை இல்லை என்று ஒருவர் சும்மா இருக்க முடியாது. இவர் ஜமாஅத்து தொழுகையாக தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் பள்ளி இல்லை, ஜும்மா கிடையாது என்று இருக்க முடியாது. அந்த பள்ளியை உருவாக்கி ஜும்மா நடத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், இஸ்லாமிய கட்டளையில். இதே போன்று இங்கு ஒரு அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால், அமீர் இல்லை என்றால் மூன்று பேர்கள் இருக்கும் போது ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு அவருக்கு கட்டுப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இன்னொருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்காவது ஆதாரம், மன் யுத்தில் அமீர் ஃபகத் அதான், அமீருக்கு யார் கீழ்படுகின்றாரோ அவர் எனக்கு கீழ்படிந்தார் என்றார். எனவே மூன்று பேர்கள் இருக்கும் போது ஒரு அமீர் இல்லாமல் எப்படி இருப்பது என்று கேட்டார். ஐந்தாவது ஆதாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸம்மு வத்தா அலல் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் செவிமடுத்துக் கொண்டும் கட்டுப்பட்டுக் கொண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொழுங்கள், நோம்பு பிடியுங்கள் என்று கட்டளையிட்டது போன்று செவிமடுத்துக் கொண்டும் கட்டுப்பட்டுக் கொண்டு இருங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள். எனவே மூன்று பேர்கள் வந்தால் எப்படி ஒரு அமீர் இல்லாமல் இருப்பது? அடுத்தது ஆறாவது ஆதாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத்த வலைஸ ஃபி உனுகிஹி பைஅத்துன் மாத்த மீதத்தன் ஜாஹிலியா, கழுத்தில் பையத்து இல்லாமல் மரணித்தால் அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். எப்படி ஒருவர் இப்படி மூன்று பேர்கள் இருக்கும் போது ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு அவருக்கு பையத்து செய்யாமல் மரணிப்பது? இது கூடுமா? சிந்தித்து பாருங்கள். இதே போன்று மன் மாத்த வலைஸ அலைஹி இமாமு ஜமாஅத்தின் ஃபைன்ன மௌத்துஹு மீதத்துன் ஜாஹிலியா, ஜமாஅத்துடைய அமீர் இல்லாமல் யார் மரணிக்கின்றாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். எனவே மூன்று பேர் ஒரு இடத்தில் இருந்தால் ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடியது. இது இல்லாமல் ஒருவர் வாழ்ந்தால் அவர் நரகத்துக்கு செல்வார் என்று தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கின்றது. இதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எட்டாவது ஆதாரம், அலைக அஸ்ஸம்மு வத்தா, செவிமடுப்பதும் கட்டுப்படுவதும் உனக்கு கட்டாய கடமையாகும், உனக்கு சோதனை வரக்கூடிய நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் நீ கட்டுப்பட்டு நட என்று சொன்னார்கள். இது கட்டாய கடமை, எப்படி இதை நிராகரிப்பேன் என்று கேட்கின்றேன். இதே போன்று ஒன்பதாவது ஒரு ஆதாரம், இன்ன ஹலீலி அவுதானி அன் அஸ்மா வஹுதி, என்னுடைய நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுத்து நடக்க வேண்டும் என்றும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் எனக்கு வசியத்து செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எனவே மூன்று பேர்கள் முஸ்லீம்கள் ஒரு இடத்தில் தனியே பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிட்டால் இவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். உடனே இவர்கள் ஒரு அமீரை நியமித்துக் கொள்ள வேண்டும். என்றைக்கு அமீர் இல்லாமல் இருக்கின்றார்களோ இவர்களும் ஜாஹிலியத்திலே போய்விடுவார்கள், ஜாஹிலிய மரணத்தை தழுவார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். இதே போன்று பதினோராவது ஒரு பத்தாவது ஆதாரத்தை பாருங்கள். சொன்னார்கள், நான் ஐந்து விடயங்களை உங்களுக்கு ஏவுகின்றேன். அல் ஜமாஅ, ஜமாஅத்தாக நீங்கள் இருங்கள், அஸ்ஸம்மு செவிமடுங்கள், வத்தா கட்டுப்படுங்கள், வல் ஹிஜ்ரா, இஸ்லாமிய ஹிலாபத் வந்துவிட்டால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள், வல் ஜிஹாத், அதற்கு பிறகு போராட்டம். இங்கு முதலாவதாக சொன்னார்கள் ஜமாஅத்தாக இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது கட்டளையா இல்லையா? எப்படி மூன்று பேர்கள் வந்ததற்கு பிறகு ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு ஜமாத் இல்லாமல் எப்படி இருப்பது என்று கேட்கின்றேன். இந்த அடிப்படையில் தான் மசூத் அகமது அவர்கள் பிரிவுகளை விட்டு ஒதுங்கிய நேரத்தில், பிரிவு காலத்தில் இவர்களும் ஒத்துக்கொண்டாலே பிரிவுடைய காலம் என்ன, அவர்களோடு இன்னும் இரண்டு பேர்கள் சேர்ந்ததும் மூன்று பேர்கள் ஒன்றாக கூடி ஒருவரை அமீராக நியமித்துக் கொண்டார்கள். ஏன் ஹதீஸில் இப்படி தெளிவாக வந்திருக்கின்றது? இதே போன்று இன்னொரு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது 11வது ஆதாரம், அலைக்கும் பில் ஜமாஅ வ இய்யாகும் வல் ஃபுர்கா, ஜமாஅத்தை பிடிக்கும்படி நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன், பிரிந்திருப்பதை நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் என்றார். பிரிவு என்றால் என்ன? அமீர் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், வழக்கத்து இல்லாமல் இருப்பது, இதுதான் பிரிவு. இங்கு கட்டளை கொடுத்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் என்றார். ஏன் எச்சரிக்கை செய்தார்கள்? இது ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தால் எச்சரிக்கை செய்ய வேண்டிய தேவையில்லை. இதே போன்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக ஷைத்தான் ஒருவனோடு இருந்து கொண்டிருப்பான், இரண்டு பேர்கள் சேரும் போது அவன் தூரமாகி விடுவான் என்றார். ஹதீஸ் திருமதி, இந்த ஹதீஸ் சற்று கவனியுங்கள். என்ன சொன்னார்கள்? ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்திருப்பதை எச்சரிக்கை செய்கின்றேன், நிச்சயமாக ஷைத்தான் ஒரு மனிதனோடு இருப்பான், இரண்டு பேர் வரும்போது தூரமாகி விடுவான், மூன்று பேர் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது பாருங்கள், இந்த ஹதீஸை ஒரு ஹிலாபத்தில், இஸ்லாமிய ஆட்சியில் தான் என்று சொல்ல முடியுமா? அங்கு தனிமையில் இருந்தால் தான் ஷைத்தான் வருவான். இஸ்லாமிய ஹிலாபத்து ஆட்சி இல்லாத காலத்தில் தனியே இருந்தால் ஷைத்தான் வரமாட்டான் என்று சொல்ல முடியுமா? இல்லை, இது எல்லா காலத்துக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். எந்த காலத்துக்கும் இது பொருந்தும். ஒரு முஸ்லீம் தனியே இருந்தால் ஷைத்தான் கிட்டே வந்து வழிகெடுக்க பார்ப்பான், இரண்டு பேர்கள் சேர்ந்து விட்டால் தூரமாகி விடுவார். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேர்கள் சேர்ந்தால் நீங்கள் ஒரு அமீரை நியமித்துக் கொள்ளுங்கள். இதே போன்று 14வது ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா தெரிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர், وَكُلُّكُمْ مَسْئُولٌ عَنْ رَعْيَتِهِ, ஒவ்வொருவரும் தனக்கு கீழ் இருப்பவற்றை பற்றி அல்லாஹு தஆலா மறுமையிலே விசாரிப்பான். فَالْإِمَامُ الَّذِي عَلَى النَّاسِ, யார் மனிதர்களுக்கு இமாமாக இருக்கின்றாரோ அவர் ராயின், கண்காணிப்பாளர் என்று சட்டமாக அனைவரும் சொன்னார். எனவே ஒரு மூன்று பேர்கள் அங்கு ஆகிவிட்டால் ஒருவரை இமாமாக நியமித்து எங்களை கண்காணித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள், குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சொல்லுங்கள் என்று அவருக்கு இவர்கள் கூற வேண்டும், அவர் இவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதே போன்று பாருங்கள், இன்னொரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கரஜ சதாகத்துன் ஃபீ ஸஃபர், பிரயாணத்தில் மூன்று பேர்கள் சென்றால், ஃபல் யுஅம்மிரு அஹதம், அவர்களில் ஒருவரை அமீராக நியமித்துக் கொள்ளவும் என்றார். இதுவும் சரியான ஆதாரம். இதையும் நீங்கள் சற்று கவனியுங்கள். ஒரு கிராமத்தில் 100 பேர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 3 பேர்கள் இருக்கிறார்கள். பிரயாணத்தில் செல்லும் போது அமீரை நியமித்துக் கொள்ள வேண்டும், ஊரில் இருக்கும் போது அமீர் தேவையில்லை. இதை எந்த ஒரு புத்திஜீவியும் ஏற்றுக்கொள்வாரா? சிந்தித்து பாருங்கள். பிரயாணத்துக்கு அமீர் கட்ட தேவை, ஊரில் அமீர் தேவையில்லை. இவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது ஜமாத் என்று ஒன்று கிடையாது, அமீர் இல்லை என்று. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. பிரயாணத்திலே நீங்கள் மூன்று பேர்கள் சென்றால் ஒரு அமீரை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று இன்னொரு ஆதாரம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஹில்லு லி தலாதி நஃபரின் யகூனூன பி அர்லி ஃபதாதின் இல்லா அம்மரு அலைஹிம் அஹதம் சொன்னார்கள். மூன்று பேர்கள் ஒரு காட்டில் அல்லது ஒரு நாட்டில் வாழுகின்றார்கள், இவர்களுக்கு மத்தியில் ஒரு அமீரை நியமித்துக் கொள்ளாமல் இவர்கள் வாழ்வது கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ். மூன்று பேர்கள் ஒரு காட்டில் அல்லது ஒரு நாட்டில் இருந்தால் ஒருவரை அமீராக நியமிக்காமல் இருப்பது கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸ் இருக்கின்றது, இதை அல்பானி என்பவர் சஹீஹ் என்று கூறுகிறார். ஒரு சிலர் இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸ் என்று கூறுகின்றார். இதிலே ஒரு ராவி இருக்கின்றார், இவருடைய மனநம் சரியில்லை. ஆனால் ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் வலுவூட்டுமையானால் இது சஹீஹாகிறது. இப்போது பாருங்கள், முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகின்றது, இது சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் காட்டுகின்றது இது சஹீஹான ஹதீஸ் என்று. எப்படி? அபூதர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அபூதர், அபூதரே, இன்னி அராக தஃஈபா, நான் உன்னை பலவீனமானவனாக காண்கின்றேன். எனக்கு எதை நான் விரும்புகின்றேனோ அதையே நான் உனக்கும் விரும்புகின்றேன். நீ பலவீனமானவனாக இருக்கின்றாய், எனவே இரண்டு பேர்களுக்கு நீ அமீராக இருக்காதே என்றார். முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் இது எதை காட்டுகிறது? இரண்டு பேர்களுக்கு நீ அமீராக இருக்காதே என்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் காட்டுகின்றது, இரண்டு பேர்கள் இருக்கும் போது இன்னொருவர் இவரோடு சேர்ந்து மூன்று பேர் இருந்தால் ஒருவர் அமீராக இருப்பார். ஆனால் அபூதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ பலவீனமான மனிதனாக இருக்கின்றாய், எனவே நீ இரண்டு பேருக்கு அமீராக இருக்காதே என்றார்கள். இந்த மூன்று பேர்கள் இருந்தால் ஒரு அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸை அல்லாமா அஸ்ஸாதி என்பவர்கள் தங்களுடைய புலூகுல் அமான் என்ற கிதாபிலே இது சஹீஹான ஹதீஸ் என்கிறார்கள். இதே போன்று இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜமாஅத்து ரஹ்மத்துன் வல் ஃபுர்கத்து அதாப், ஜமாஅத்தாக இருப்பது அல்லாஹ்வுடைய அருள், பிரிந்திருப்பது அல்லாஹ்வுடைய வேதனை என்றார்கள். எனவே மூன்று பேர்கள் ஒரு இடத்தில் கூடிவிட்டால், மசூத் அகமதோடு இன்னும் இரண்டு பேர் வந்துவிட்டால் ஜமாஅத்தாக கூடியிருக்க வேண்டும். ஏனென்றால் இது அறுப்புடையாகும். ஜமாஅத் இல்லாமல் ஒரு அமீர் இல்லாமல் இருந்தால் அது அல்லாஹ்வுடைய தண்டனை, எப்படி இருக்க முடியும் என்று கேட்கின்றது. எனவே தான் அவர்கள் ஒரு ஜமாஅத்தாக இந்த ஆதாரங்களை வைத்து ஒரு அமீரை அவர்கள் நியமித்துக் கொண்டார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் சுவர்க்கம் செல்வதற்கு ஜமாஅத் அவசியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மன் அராத புஹூஹத்தல் ஜன்னா ஃபல் யல்தம் அல் ஜமாஅ, யார் சுவர்க்கத்தின் நடுவிலே வாழ விரும்புகின்றாரோ அவர் அல் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளவும் என்றார்கள். எனவே அல் ஜமாஅத்தா இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது. இதே போன்று ஹஜ்ஜத்தில் விதாவில் வைத்து என்ன சொன்னார்கள், என்றார்கள். ஒரு காலத்தில் குழப்பம், பல கருத்து மோதல்கள் ஏற்படும். அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வழிமுறைகளையும் நேர்வழி நிற்கின்ற குலபாக்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள் என்றார். அது என்ன வழிமுறை? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை ஜமாஅத்துல் முஸ்லிமீன், 12 கலீபாக்களுடைய வழிமுறை ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஒரு கூட்டம் பிரிவு கிடையாது, ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு பைஅத் செய்திருப்பது, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். எனவே தான் மசூத் அகமது அவர்கள் பார்த்தார்கள், பிரிவு காலத்தில் தனியே ஒதுங்கி இருந்த போது அவர்களோடு இரண்டு பேர்கள் சேர்ந்ததும் ஒன்றாக கூடி மூன்று பேர்கள் ஆகி ஒரு அமீரை நியமித்துக் கொண்டார்கள். குர்ஆன் என்ன கூறுகின்றது? அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக மாறிவிடுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்னொருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்தாலகும் ஸலா, மூன்று விடயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒன்று, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், இணை வைக்க கூடாது. இதே போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய கைத்தை பிடித்து ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், உங்களுடைய அமீருக்கு நீங்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும் என்றார்கள். இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை காட்டுகின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி அல் ஜமாஅத், அல்லாஹ்வுடைய கைத்தை பிடித்து ஒரு கூட்டமாக இருப்பதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். இதே போன்று இறுதியாக நான் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு தருகின்றேன். இந்த ஆதாரத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லா நபிய பஅது, எனக்கு பிறகு நபியே கிடையாது, வேறு நபி இல்லை. வலா உம்மத பஅது, உங்களுக்கு பிறகு இன்னொரு உம்மத்து தோன்றவும் முடியாது, ஒரு நபி வரமாட்டார். அலா தேடுங்கள், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டு ஐந்து நேர தொழுகையை நீங்கள் தொழுங்கள். சஹரக்கும் ரமலான் மாதத்திலே நீங்கள் நோம்பு குடியுங்கள், உங்களுடைய பொருள்களில் இருந்து ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு அமீர்மார்கள் நியமிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். தற்பொழுது ஜன்னத் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். கிதாபு சுன்னாவிலே இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸ். எனவே நான் முன்வைத்த இந்த அனைத்து ஆதாரங்களும் சுமார் 20-25 ஆதாரங்கள் அனைத்தும் தெளிவாக காட்டுகின்றது, திரிவு காலத்தில் ஜமாஅத்தில் முஸ்லிமீனும் இமாமும் இல்லாத நேரத்தில் ஒருவர் முழு பிரிவையை விட்டு ஒதுங்கி தனியே இருக்கும் போது இவரோடு இன்னொரு மனிதர் வந்து மூன்று பேர்கள் ஆகிவிட்டால் இந்த 25 ஆதாரங்களையும் முன்வைத்து அவர்கள் ஒரு கூட்டமாக கூடி ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு அவர்கள் ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்ற பெயரில் அவர்கள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் அது இஸ்லாமாக இருக்கும், அதில் இருப்பவர்கள் முஸ்லீம்களாக மரணிப்பார்கள். இப்போது இந்த ஜமாஅத்தை உருவாக்குவதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இல்லை, ஏன் உருவாக்கினார்கள், என்ன ஆதாரம் என்று கேட்டால் இதுதான் ஆதாரம், தெளிவான ஆதாரம். அப்படி ஜமாஅத்தை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தொழுவதற்கும் அனுமதி கிடையாது, நோம்பு குடிப்பதற்கும் அனுமதி இல்லை, ஹஜ்ஜி செய்வதற்கும் அனுமதி இல்லை, குறைந்தபட்சம் சாப்பிடுவதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படியே மரணிக்க வேண்டியவர்கள். எனவே ஒருவர் தொழுகையை விட்டால் என்ன நடக்கும்? அரகம்போருடைய கருத்தின்படி ஒருவர் பிரிவு காலத்திலே ஒதுங்கி தனியே இருக்கின்றார், ஒரு மரத்தின் வேலை கடித்துக் கொண்டு தொழுகையுடைய நேரம் வந்ததும் அவர் தொழுகைக்கு எழும்புவார். இப்ப மோலையை சொல்லுவார்கள், எங்கே எழும்புகிறீர்கள்? தொழுவதற்கு. தொழ முடியாது, ஏன்? அதிகில் வந்திருக்கின்றது மரத்தின் வேலை கடித்துக் கொண்டு மரணிக்கு வரை கிடக்க வேண்டும், தொழ முடியாது, தொழுவதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லுவார். அப்ப என்ன நடக்கும்? முஸ்லீமா ஆகுவதற்கு பிரிவில இருந்து ஒதுங்கி திருப்பி தொழுகை விட்டு காதலாக வேண்டும், தொழுகை விட்டவர் காதல் என்ற ஹதீஸில் வருகின்றது. எனவே இவர்கள் இந்த ஹதீஸை பிழையாக விளங்கிக் கொண்டு இப்படி மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் இந்த ஹதீஸை நாங்கள் எடுத்து இருந்து 7 பிரச்சனைகள் கலப்பப்படுகின்ற சந்தேகங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு விடையளித்தோம். எனவே நான் இந்த ஹதீஸை வைத்து உங்களுக்கு தெளிவாக நான் கூறுவது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விடயங்கள் இருக்கின்றன, இதிலே ஒரு விசுவாசியுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டார். தலாதுன் லா யுஹில்லு அலைஹின்ன கல்பு முஃமின். 3 விடயங்கள் இருக்கின்றன, இவைகளிலே ஒரு விசுவாசி மோசடி செய்ய மாட்டார் என்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், இதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். 1 சொன்னார்கள், இஹ்லாஸுல் அமல் லில்லாஹ், வணக்க வழிபாடுகளை செய்யும் போது அல்லாஹ்வுக்கு என்று இதை செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளிலே சிறுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது. இதைத்தான் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் கூறுகின்றான், மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ அவர் சாலிஹான அமல்கள் செய்யவும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் அவர் நினைவைத்து விடக்கூடாது இந்த வணக்க வழிபாடு. இது முக்கியமான ஒரு விடயம், ஆனால் இது பிரிவுகளிலே இல்லை. என்ன செய்கின்றார்கள்? சொல்லுகின்றார்கள், நாங்கள் நினைவைப்பதில்லை என்று. ஒரு உதாரணத்தை தருகின்றேன், ஹஜ்ஜி மாதம் வந்துவிட்டால் வெளிநாடுகள் இருந்து பிரிவுகளுக்கு நிறைய இந்த குர்பான் கொடுப்பதற்கு மாடுவர் எப்படி சிறுக்கு வைக்கின்றார் என்று பாருங்கள். வணக்க வழிபாடு, இது முக்கியமான ஒரு வணக்கம். இந்த மாடுகளை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? அதை புரட்டி கீழே போடும் போது ஒரு படம் எடுப்பார்கள், கட்டியை கழுத்திலே வைத்து அறுக்கும் போது ஒரு படம் எடுப்பார்கள், பிறகு அந்த இறைச்சியை சொப்பின் பேக்கிலே போட்டு கொடுக்கும் போது ஒரு படம் எடுப்பார்கள், பிறகு பத்திரிகையிலே வரும். இதை இஸ்லாம் அனுமதிக்கின்றதா? இது முகஸ்துதியா இல்லையா என்று கேட்கின்றேன். இதெல்லாம் சிறு வணக்க வழிபாடுகளில் இப்படி சிறு செய்யக்கூடாது. 1. 2, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன? லுஸூமு ஜமாஅத்தில் முஸ்லிமீன், ஜமாஅத்தில் முஸ்லிமீன் காணப்பட்டால் அதை பிடித்துக் கொள்கின்ற விஷயத்தில் ஒரு மூமினுடைய உள்ளம் மோசடி செய்யாது என்றார்கள்.
என்றைக்கு ஜமாஅத்தில் முஸ்லிமீன் காணப்படுகின்றதோ அதோடு ஒருவர் போய் சேர்ந்து கொண்டதாக. மூன்றாவது சொன்னார்கள், அந்த ஜமாஅத்துடைய அமீருக்கு அவர் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இமாம் ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு விசுவாசி இந்த விஷயத்தில் மோசடி செய்யக்கூடாது. பிரிவுகள் இருக்கக்கூடிய உலமாக்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் இருக்கின்றன, இது அனைத்தும் பிழையான விளக்கங்களாகும். எனவே நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள், இந்த உலமாக்கள் கூறிய பிரகாரம் இன்றைக்கு இந்த உம்மத்து பிரிந்திருக்கின்றது, நாங்களும் இந்த பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிட்டோம் என்று அவர்கள் அன்று ஏற்றுக்கொண்டார்களே, இதன்படிக்கு இந்த அபூ தாவூதே வந்திருக்கின்ற இந்த ஹதீஸ் என்ன கூறுகின்றது? உம்மத்து பிரிகின்ற காலத்தில் அல் ஜமாஅத் என்று ஒரு கூட்டம் இருக்கும், அதுதான் சுவர்க்கம் செல்லும் என்றார். எனவே ஒரு மனிதர் இருந்தால் அவர் தனியே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இரண்டு பேர்கள் இருந்தால் அவர் தனியே ஜமாஅத்தோடு தொழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் மூன்று பேர்கள் கூடிவிட்டால் ஒரு அமீர் இல்லாமல் அல் ஜமாஅத் இல்லாமல் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக நரகம் செல்வார்கள். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற, அல் ஜமாஅத் தான் சொர்க்கம் செல்லும். இது தெளிவான ஆதாரம். அல்லாஹ்வுடைய குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு கூட்டமாக இருங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் கூறுகின்றான். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த மார்க்கத்தை மிக தெளிவாக மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய இந்த ஒவ்வொரு கருத்தும் காலல்லா கால ரசூல் என்ற சொல்லின் கீழ் தான் இருக்கும். எங்களுடைய எந்த சொந்த கருத்தும் இதில் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் இல்லாத கருத்துக்களை நாங்கள் உள்ள கூட்டுவதும் கிடையாது. இந்த வந்திருக்கக்கூடிய இந்த முழு ஹதீஸ்கள், இந்த முழு குர்ஆன் வசனங்கள் அனைத்தையும் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எடுத்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் கூறுகின்றார்கள், இது கிலாபத்தில் தான் சாத்தியம் என்ன. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போதுதான் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போதுதான் பைஅத் செய்ய வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போதுதான் அல் ஜமாஅத் அஹ ஜமாஅத் முஸ்லிமீனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதற்கு என்ன என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட கிடையாது. சொந்த கருத்தை தவிர குர்ஆன் ஹதீஸ் இவர்களுடைய ஒரு முரண்பாட்டை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள் இவர்களுடைய வேலை. இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், இப்போது ஜமாஅத் கிடையாது, ஜமாஅத் முஸ்லிமீன் இல்லை, இமாம் இல்லை என்கிறார்கள். எப்போது பைஅத் செய்ய வேண்டும், அது ஒரு கிலாபத் வந்தால் என்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும். அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படி ஒரு இஸ்லாமிய ஒரு கிலாபத்து வரக்கூடிய அறிகுறி தென்பட்டால் அதை அப்படியே நசுக்கியும் விடுகிறார்கள். எப்படி ஒரு கிலாபத்து வரும் என்று கேட்கிறேன், வானத்தில் இருந்து இறங்குமா? இந்த பிரிவில் இருக்கின்ற முழு உலமாக்களை பார்த்து நான் கேட்கின்றேன், ஒரு கிலாபத்தில் தான் ஆட்சி என்று கூறுகின்றீர்களே, இந்த கிலாபத்து எப்படி தோன்றும் என்பது எங்களுக்கு விளக்கங்கள் பார்க்கலாம். வானத்திலிருந்து ஒரு ஹலீஃபாவோடு ஒரு கூட்டம் இறங்குமா? அல்லது பாகிஸ்தானில் முஷாரப் திடீரென ஒரு புரட்சி செய்து ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார், இப்படி இஸ்லாமிய ஆட்சி வருமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னாலே இருக்கின்றது. ஒரு தனி மனிதர் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னார். ஒருவர் இருவராக கூடி 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 இப்படியே வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆட்சி வந்து உருவாக்கி, இப்படி இல்லாமல் எப்படி ஒரு கிலாபத்து வரும் என்று கேட்கின்றேன். சரி, கிலாபத்தில் தான் பயிற்சி செய்வோம் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் சமீபத்தில் உசாமா முல்லா உமர் ஒரு முயற்சி செய்தார். அவர்களுக்கு தெரிந்த முறையில் என்ன சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸ் இருந்து சில விடயங்களை கொண்டு வந்தார்கள், இதுதான் இஸ்லாமிய ஒரு கிலாபத் என்றார். இசை அப்படியே ஒழிக்கப்பட்டது, தாடி இறக்க முடியாது, பெண்கள் அனைவரும் பர்தா போட வேண்டும், தாடி வைக்க வேண்டும், தொடையை காட்டிக்கொண்டு ஃபுட்பால் வச்சு விளையாட முடியாது, சினிமா கொட்டைகள் எல்லாம் மூடப்பட்டது,
இஸ்லாம் என்று குரல் கொடுக்கப்பட்டது. என்ன செய்தார்கள்? உடனே என்ன சொல்லியிருக்க வேண்டும்? 57 நாடுகளும் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அனைவரும் புறப்பட்டு சென்று ஹலீஃபாவுக்கு பையத்து செய்யுங்கள், கலாபத்து வந்துவிட்டது என்று சொல்லியிருக்க வேண்டும். என்ன செய்தார்கள்? உடனே அமெரிக்கா ஒன்று சேர்ந்து இதை அப்படியே ஒழித்து கட்டினார். ஹிலாபத்து வந்தால் பையத்து செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஹிலாபத்து வரக்கூடிய அறிகுறி தென்பட்டால் அதை அப்படியே நசுக்கி விடுகின்றார்கள். எப்படி ஹிலாபத்து வரும்? எனவே ஒரு ஆளி சொன்னாராம், ஹிலாபத்து இல்லாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஏன் ஹிலாபத்து வந்தால் தொழாமல் இருக்கக்கூடிய அனைவருடைய தலையை உருண்டுவிடும் என்று சொன்னாராம். உண்மை இதற்காக வேண்டித்தான் இப்படி ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய சவாலை நீங்கள் நன்றாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள். மரணம் என்பது எந்த நேரம் வரும் என்று தெரியாது. எந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எழுதியிருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. மிக வேகமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தெளிவாக நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல் குர்ஆன் வல் ஹதீஸ் தெளிவாக நான் கூறுகின்றேன். முஸ்லிமீன் இருக்கும் போது அதிலே பையத்து செய்து நுழைந்து அதிலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். ஒரு மூமின் திரு விசுவாசியுடைய உள்ளம் இதிலே மோசடி செய்யாது என்று சொன்னமாறு சொல்லியிருக்கின்றார். எனவே நீங்கள் அனைவரும் இந்த உரையை கேட்டீர்கள். இதை மீண்டும் இந்த பதிவு நாடாக நீங்கள் போட்டு பார்த்து இந்த விடயங்கள் குர்ஆன் ஹதீஸோடு நீங்கள் உரசி பார்த்து இந்த சத்தியத்தை விளக்கி இந்த சத்தியத்திலே நீங்கள் நுழைந்து இதனை மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஜல்லா ஷானுஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இதை முடிக்கின்றேன். இதற்கு பிறகு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நடக்கும். அதை தொடர்ந்து நேரம் இருந்தால் அன்றைக்கு மற்றவர்கள் நடத்திய அந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட சில பிழையான விளக்கங்களுக்கு உங்களுக்கு விடையளிக்கப்படும். இதே போன்று சென்ற முறை 80 கேள்விகள் தொகுக்கப்பட்ட ஒரு தட்டால் வந்தது. இந்த 80 கேள்விகளை வாசிப்பதாக இருந்தால் அதற்கு 80 நிமிடம், பதில் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு 160 நிமிடம் வேண்டும். எனவே மணிக்கணக்கு தேவை. இதனால் அடுத்த புதன்கிழமை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பள்ளியில் நடக்கின்ற பாடம் மகரிபில் இருந்து அதில் இந்த 80 கேள்விகளுக்கும் தெளிவான விடை கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் ஒளிபெருக்கில் நடத்தப்படும். விரும்பியவர்கள் வந்து அங்கு கேட்கலாம், அல்லது பதிவு நாடாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து கேட்டுக் கொள்ளலாம். அப்போது இப்போது கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் விடை அளிக்கப்படும்.
الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها، وكل محدثه بدعه، وكل بدعه ضلاله، وكل ضلاله في النار. اما بعد، ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வின் வேதத்தினின்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அது பற்றி எழுதி இங்கு நீங்கள் அனுப்பலாம். அவற்றுக்கான பதிலை குர்ஆன் ஹதீஸிலிருந்து வழங்கப்படும். இந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான சத்தியத்தை முன்வைத்து அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சம்பந்தமாக சில கேள்விகள் இங்கே வந்திருக்கின்றன. அதிலே முதலாவது கேள்வி, உங்கள் இயக்கம்
அரசாங்க பாடசாலைகளுக்கு செல்வதை தடை செய்யும் காரணம் யாது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏனைய இயக்கங்கள், பிரிவுகள், தரீக்காக்களை போன்று வெறுமனே சட்டங்களை எழுதி வைத்துவிட்டு நடைமுறைக்கு அதற்கு மாற்றமான ஒரு போக்கில் அது செல்வதில்லை. சுருக்கமாக ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய போக்கை எடுத்து கூறுவதானால், குர்ஆன் ஹதீஸுக்கு எல்லா துறைகளிலும் கட்டுப்பட்டு இஸ்லாமிய நடைமுறையில் வாழ்வதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய போக்கு. இதற்கு முரணாக வரக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்கே ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இஸ்லாமிய வழியினையே கைக்கொள்ளும், அந்த நஷ்டங்களை இழப்பதற்கு தயாரில்லாமல், அந்த நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாமத்திற்கு முரணான வழிகள் செல்லாம். இஸ்லாமிய மயமாக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு துறையிலும் இந்த கல்வி திட்டமும் ஒரு அம்சம். இதனை ஏனையவர்களும் உணர்ந்திருந்தார். எனவேதான் ஒரு காலத்திலே இன்று முஸ்லிம் சமூகம் என்று கூறக்கூடிய மக்கள் எங்களுக்கென தனியாக பாடசாலை வேண்டும் என்று போராடி தனி பாடசாலைகளை உருவாக்கினார். ஆனால் கைசேதம் என்னவென்றால், முஸ்லிம் பாடசாலைகள் என்று கூறக்கூடிய பாடசாலைகளில் கூட இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. இந்த கேள்வியிலே ஒரு சிறு தவறு இருக்கின்றது. அரசாங்க பாடசாலைகளுக்கு செல்லக்கூடாது என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய முடிவல்ல. இது விபரமாக இரண்டு முக்கியமான துறைகள், ஒன்று அரசியல், இரண்டாவது கல்வி திட்டம். இந்த இரண்டும் சம்பந்தமான மிக விபரமாக ஒன்றரை மணியாளர்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இங்கு அது சம்பந்தமாக கேள்வி வந்ததால் சுருக்கமாக நான் கூறுகிறேன். அரசாங்க பாடசாலைகளில் படிக்கக்கூடாது என்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கொள்கை அல்ல. இன்றைய இந்த பாடசாலைகளில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை தொகுத்து ஒரு பிரசுரம் போன்று நாங்கள் வெளியிட்டோம். அது ஒரு சிலருக்கு கிடைத்திருக்கலாம். சுருக்கமாக கூறுவதென்றால், இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியத்திற்காக ஒரு மனிதனுக்காக எழுந்து நின்றால் அது ஷிர்க். அந்த ஷிர்க் இந்த பாடசாலைகள் இருக்கின்றது. அதே போன்று பருவ வயதை அடைந்தவர்கள் நாலா புறங்களிலும், அதாவது அவர்கள் இன்று எந்த பாடசாலைகள் எந்த முஸ்லிம்களால் நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றதோ, அதே முஸ்லிம்கள் நம்பக்கூடிய அவர்களுடைய பள்ளிகளிலிருந்து அதான் ஓசை ஒலிக்கின்றது. அங்கே பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. தெளிவான ஒரு ஹராம் அவர்கள் இருந்திருந்தால் இந்த பாடசாலைகளுக்கு நெருப்பு வைக்க முயற்சித்திருப்பார்கள். என்ன காரணம்? சாதாரணமாக வீடுகளிலே தொழில்களுக்கு செல்லாமல் இருந்தால் அந்த வீடுகளுக்கு நெருப்பு வைக்கும்படி என்னுடைய எண்ணம், அதாவது எண்ணம் ஏற்படுகிறது என்று கூறினார்கள். எத்தனையோ ஹராமான, எத்தனையோ விதாட்டான சிறுகளையே செய்து கொண்டு கட்டுகின்ற இந்த கல்வியை ரசூலுல்லாஹி அவர்கள் அனுமதிப்பார்களா? அதே போன்று பாருங்கள், பருவ வயது அடைந்த ஆண் பெண் ஒரே வகுப்பிலே, அந்த பெண்கள் இஸ்லாமிய உடை இன்று ஒரு சில பெண்கள் உடுக்கலாம், அது வேறுபடிய சட்டத்தை நான் கூறுகின்றேன், அல்லது அதிகமானதை நான் கூறுகின்றேன். பருவ பெண்கள் ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய ஆடைகளாக அமீர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். எல்லோரும் ஒரு முஸ்லிமான ஆண் அவன் தாடி வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் விரும்பிய ஒரு நபர் தாடி வைப்பதற்கு கூட அனுமதிப்பது. இப்படி இந்த பாடசாலைகளிலே பல ஷிர்க்கும் காணப்படுகின்றன, குபுரான செயல்கள் காணப்படுகின்றன, ஹராமான செயல்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய மார்க்கத்தை விட்டுவதற்கு நாங்கள் தயாரி.
எனவேதான் இத்தகைய தவறுகள் அரசாங்க பாடசாலைகள் நடந்தாலும் சரி, தனியார் பாடசாலைகள் நடந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் என்று கூறக்கூடிய இடங்கள் நடந்தாலும் கூட ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்ற அல்லது முஸ்லிம்கள் கூட்டமைப்பில் இருக்கின்ற எந்த ஒரு முஸ்லீம் அந்த கல்வியிலே இருந்து கொள்ள மாட்டான். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அரசாங்க பாடசாலைகளுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு பாடசாலையிலும் எங்களுடைய தீனுக்கு பாலனம் ஏற்படும் என்றால் பாடசாலையிலே நாங்கள் கற்கக்கூடிய கல்வி ஆழமான கல்வி, கடமையான கல்வி அல்ல என்பதையும் கொண்டு கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக தெளிவில்லாதவர்கள் எங்களுடைய பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த விரிவான விளக்கத்திற்காக காத்திருக்கின்ற கல்வி. சுருக்கமாக நான் கூறுகின்றேன், எனவே இந்த பாடசாலைகளில் உள்ள கல்வியை ஒருவர் கற்கின்றார் என்றால் அது ஆழமான ஆழமான இந்த கல்வியிலே ஷிர்க், குஃப்ர், பிதத் இவைகள் உட்படுமானால் ஒரு முஸ்லிம் அந்த கல்வியைத்தான் தூக்கி எறிய வேண்டும். ஒழிய ஷிர்க்குகளை செய்து கொண்டு, பிதத்துகளை செய்து கொண்டு, ஹராத்தை செய்து கொண்டு, அதான் ஓசை கேட்கின்ற போது எந்த மதிப்பும் இல்லாமல் அந்த கல்வியை கட்ட முடியாது. இப்படியான விடயங்கள் இருப்பதனால் தான் அந்த பாடசாலையிலிருந்து தவறு எங்களால் முடிந்த வரையில் இஸ்லாமிய அமைப்பை பேணி இந்த கல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சத்தியம் வளர்ந்து உங்களை போன்ற மக்கள் குறைந்தபட்சம் இந்த புத்தகத்திலேயே ஒரு பெருந்திரளான மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் பெயரளவில் முஸ்லிம் பாடசாலையாக இருக்கின்ற அந்த பாடசாலைகளில் உண்மையான இஸ்லாத்தை நாம் பூட்ட முடியும், அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். எனவே சுருக்கம் என்னவென்றால், இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள் நடக்கும் வரை, இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத நிலைகள் இந்த பாடசாலைகள் இருக்கும் வரைக்கும் உலக ஆழமான ஒரு கல்விக்காக எந்த ஒரு முஸ்லிமும் அந்த பாடசாலைக்கு செல்லப் போவதில்லை, தடை வைத்து அவருக்கு அனுமதிக்கப் போவதும் இல்லை. இரண்டாவது கேள்வி, உங்கள் பாடசாலைகளில் கல்வி கற்பதால் கிடைக்கும் பயன் என்ன? வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், இன்ன பிற சமூகத்திற்கு தேவையான கல்விமான்கள் உருவாகும் எப்படி? எந்த ஒரு அம்சமும் பொதுவான உலக அறிவு அதாவது மார்க்கத்தில் தான் சில விடயங்கள் உங்களுக்கு இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம். பொதுவான ஒரு உலக அறிவு என்பது இங்கு கூடியிருக்கக்கூடிய எங்களில் அநேகமானவருக்கு அல்லது எல்லோருக்குமே இருக்கும். எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஆரம்பம் அமீர் அவர்கள் கூறி காட்டியது போன்று, ஒரு இமாம் ஆரம்பிக்கின்றார் என்றால், ஒரு ஜமாஅத் தோன்றுகின்றது என்றால் எதிர்த்த எதிர்ப்பிலேயே அது ஒரு ஆட்சியாக மாறிவிடுவது. அதே போன்று எங்களுடைய பாடசாலைகள் இஸ்லாமிய அமைப்பில் உலகக் கல்வியை கற்க வேண்டும் என்று சில பாடசாலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு 10 வருடங்களுக்கு முன்னிருந்த நிலையோடு ஒப்பிடும் போது இன்றைய எங்களுடைய பாடசாலைகளின் தரம் உயர்ந்திருக்கிறது. இனிமே வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் இத்தகைய வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் இவர்களை அதாவது எங்களுடைய பாடசாலைகள் உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் பொறியியலாளராக மாறுகின்றார், ஒருவர் வைத்தியராக மாறுகின்றார், ஆனால் அவரிடம் இஸ்லாம் இல்லை என்றால் அந்த வைத்தியரும் பொறியியலாளரும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த சமூகத்திலே அப்படித்தான் இருக்கின்றது. உருவாகி வரக்கூடிய வைத்தியர்களை பாருங்கள், அவர்களிடம் இஸ்லாம் மருந்துக்கு கூட இருக்கார். பெண்கள் வைத்தியர்களாக வருவதாக தனிப்பட்ட நபர்களை குறை கூறுவது நோக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுடைய பெருமையை நாங்கள் உணர வேண்டும். எனவே வைத்தியனாக மாறுவதை நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுடன் ஒப்பிடும் போது ஒருவர் முஸ்லீமாக இருப்பதுதான் மேல், வைத்தியராக மாறுவது மேலது. ஆனால் மக்களுடைய உள்ளங்களில் எப்படி மாறிக்கின்றது? ஒருவர் எப்படியாவது வைத்தியராக விட வேண்டும், பொறியியலாளராக விட வேண்டும், அல்லது அரசாங்கத்திலே ஒரு தொழிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த அரசாங்க தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லது வைத்தியராக மாறுவதற்காக, அல்லது பொறியியலாளராக மாறுவதற்காக முழு தீனையும் அடகு வைத்து விடுகிறார்கள். எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் பருவ வயதை அடைந்த பெண்கள் அநேகமாக வெளியே செல்ல மாட்டார்கள். குறைந்தபட்சம் அந்த வீடுகளிலே சில கட்டுப்பாடு இருக்கின்றன, ஆனால் ஒன்றுக்காக மாத்திரம் செல்வார்கள், அதை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். என்ன சாதாரணமாக பார்த்தாலே ஆறு ஏழாம் வகுப்பு படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளைகளை டியூஷன் கிளாஸ் அனுப்ப ஆரம்பிப்பார்கள். அந்த பிள்ளை பருவமழை அடைந்து விட்டது என்றால் அந்த டியூஷன் கதை தொடரும். அதன் பிறகும் இவர்கள் பாடசாலைகளை படித்து உயர்தரத்திலும் பாசாகிவிட்டால் தனியாக கொழும்பு அல்லது பேராசிரிய போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு அந்த குமர்கள் தனியாக செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே பெண் பிள்ளை அப்படி கல்வியிலே செல்லாமல் பாஸ் பண்ணாமல் இருந்தால் வீட்டிற்குள்ளே அடைத்து வைத்துக் கொள்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அல்லாஹ்வுடைய தீனை விட்டாலே இவர்கள் ஒரு பட்டத்தோடு வருவதை அவர்கள் மேலாக்கல் என்றால் இதுதான் காரணம். எனவே இங்கு அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பாடசாலைகளில் பொறியியலாளர்கள் உருவாகின்றார்களா டாக்டர்கள் உருவாகின்றார்களா என்பதை சிந்திப்பதற்கு முன்னால் அங்குள்ள அந்த மாணவர்களிடம் தீன் இருக்கு. அவர்கள் சிந்தை செய்வது உலக கல்விக்காக புகுதில் ஈடுபடுவது அதான் சொல்லும் போது ஒவ்வொரு மாணவனும் உதவு செய்து கொண்டு வந்து அங்கே தொழிலை நடக்கிறது. வகுப்பறைகளை நுண்ணு நுழையும் போது அந்த கலாம் காணப்படுகிறது. காலை மாலை ஓதக்கூடிய துவாக்களை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனோடு சேர்த்து கணிதம் எப்படி கற்றுக் கொடுப்போம் என்றுமோ அப்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மொழி எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டுமோ தமிழ் மொழியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, சிங்களம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, ஆங்கிலம் அரபு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதே போன்று உலகிலே தேவையான பிற கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஒரு நிபந்தனையுடன் இஸ்லாத்திற்கு முரணில்லாமல் எங்களுடைய முதலாவது முயற்சி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் டாக்டர்கள் அல்ல அதனை விட பெரியவர்கள் அல்லாஹ் நாடினால் உருவாகலாம். சுருக்கம் என்னவென்றால் இவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. இஸ்லாத்தை பறிகொடுத்த டாக்டர்கள் எங்களுக்கு தேவை. இஸ்லாத்திற்கு எந்த மதிப்பும் அளிக்காத இன்ஜினியர்கள் எங்களுக்கு தேவை. முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றி அதன் பிறகு அவர்களை டாக்டர்களாக உருவாக்க முடியும் என்றால் அது எங்களுடைய முயற்சியும் கூட கைகூடினால் அது இரட்டை வெற்றியா இருக்கும். உலகத்திலே நாம் தேடுகின்ற மற்றொரு விஷயமா இருக்கும். இந்த பட்டங்களுக்காக இஸ்லாத்தை இழப்பதற்கு நாங்கள் தேவை. இதுதான் எங்களுடைய ஜமா அதாவது பாடசாலையின் சுருக்கமான நிலை. அடுத்த கேள்வி, பெருநாள் தினத்தில் மணல் மேற்கில் நின்று தொழும்படிதானே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். இப்படி ஹதீஸ் இருக்க நீங்கள் ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்களில் தொழுகையில் சேர்ந்து கொள்ளும்படி கூறுகின்றீர்கள்? இது ஹதீஸுக்கு மாற்றம் அல்லவா? இது இந்த ஹதீஸை எழுதியவருடைய தவறு அல்ல. அல் அய்மத்துல் முஸ்லி வழிபடுத்தக்கூடிய அந்த இமாம்கள் தனியுள் புகாரி தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக அதாவது தொழக்கூடாத பெண்களுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகின்றார்கள். முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் தொழுகையிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும், துஆக்களிலே பிரார்த்தனைகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். இதிலே வரக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையை இந்தியாவிலே இதனை தமிழிலே மொழிபெயர்த்தவர் மணல் மேடு என்று மொழிபெயர்த்து விட்டார். இந்த கேள்வியை எழுதியவர் அதாவது அநேகமா அரபு தெரிந்திருக்காது. எனவே இவர் நினைத்து விட்டார் ஹதீஸிலே மணல் மேடு என்றுதான் இருக்கின்றது, எனவே இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று கூறுவது இவர்கள் செய்கின்ற தவறு என்று நினைத்திருக்கின்றார். எனவே அந்த நண்பருக்கு நான் கூறுகின்றேன், இது அதாவது வேண்டுமென்றே தெரிந்து செய்திருந்தால் இது தவறான நோக்கத்தில் வழிகெடுக்கக்கூடிய ஆளும் அல்லது அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட தவறு. அங்கு மணல் மேடு என்பது அறவே கிடையாது, இது அவருடைய தவறு. அடுத்த கேள்வி, இன்று ஆப்கானிஸ்தானில் நடக்கின்ற ஆட்சி மக்களுக்கு இலங்குவானதுதானே? முல்லா உமர் மேலும் உசாமா பின் லேடன் போன்றவர்கள் இட்ட சட்டங்கள் மக்களுக்கு அநியாயம் தானே? இதனால் தானே எல்லா அரபு நாடுகளும் முல்லாவையும் உசாமாவையும் அடித்து துரத்த அமெரிக்காவுக்கு உதவினார்கள்? அதாவது இன்று ஆப்கானிஸ்தானிலே முஸ்லிம்கள் என்று கூறுகின்ற மற்றொரு பிரிவாருடைய ஆட்சி நடக்கும். இவர்களே முஸ்லிம்கள் என்று நம்புகின்ற முல்லா உமர் அவர் சார்பானவர்களை அடித்தார்கள், கொன்றார்கள், உதைத்தார்கள், விரட்டினார்கள். இப்போ இவருடைய கருத்து என்னவென்றால், இப்போது தோல்வியிருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கு இலகுவானது தானே, இந்த நண்பர் சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை எப்போதும் இலகுவானதா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, அல்லது அது இலட்சியமா இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய இலட்சியம் அதிர்ந்தே வருகிறது. கல் ஜமலில் அணி கடிவாளம் இடப்பட்ட ஒட்டகையை போடும், அவன் கட்டுப்படக்கூடியவனா இருக்க வேண்டும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறது ஒரு சஹாபி, மக்கள் பொதுவாக அங்குமிங்கும் எழுந்து தடுமாறுவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமருங்கள் என்று கட்டளை இருந்தார். இந்த சஹாபி ஒரு காலை பள்ளியில் உள்ளே வைத்திருக்கின்றார்கள், ஒரு கால் வெளியிலே இருக்கின்றது, அதாவது நுழைகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை வருகின்றது, உடனே அந்த வாசலிலே அமர்ந்திருந்தார் கட்டுப்பாடு. எனவே ஒரு முஸ்லிம் இலகுவானது எது என்று தேடினால் அவன் நேர்வழி அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய சட்டம் எது என்று தேடவில்லை. அமீர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், உங்களிலே எவரும் நின்ற வண்ணம் செருப்பணியக்கூடாது. இது சிறிது சிரமமான கட்டளை. சில இடங்களிலே பின்பற்றும் போது ஒருவாயான வெட்க உணர்வு ஏற்படும். இதனை ஒரு முஸ்லிம் பொருட்படுத்தக் கூடாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய வேதம், நாங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த அடிப்படையில்தான் சிந்திக்க வேண்டுமே ஒழிய, இலகுவானது என்று பார்த்தீர்களானால் இதனை விட இலகுவான எத்தனையோ மாற்றங்கள் இருக்கின்றது. இன்று அப்பானிஸ்தானிலே ஆட்சி செய்கின்ற அவர்கள் பெயரளவிற்காவது அந்த ஆட்சியின் தலைவர் ஒரு தாடியை வைத்திருக்கின்றனர், அல்லது கிழமையிலே ஒரு முறையாவது அவர்கள் ஜிம்மாவிற்கு செல்ல வேண்டியிருக்கும். இதனை விட இலகுவாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். நாட்டியவாதம், கடவுள் என்ற நம்பிக்கையே கிடையாது, கோயில் பள்ளி அல்லது வணக்கம் எதுவுமே கிடையாது. அவர்கள் நினைத்த போக்கிலே வாழ்வார்கள். இதனை விட இலகுவானது. எனவே ஒரு முஸ்லிம் இலகுவானது எது என்று பார்க்கக்கூடாது. எது இஸ்லாம், எது அல்லாஹ்வுடைய கட்டளை, எது சூரனுடைய முன்மாதிரி, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணில்லாத அமீருடைய கட்டளை எது என்றுதான் பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும் போது இன்று ஆப்கானிஸ்தானிலே தோன்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வெறும் பதவி ஆசையினால், பதவிக்காக புரோகம் இணைத்தவர்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சியும் கவலைக்கூடிய நிலை இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அது நினைத்தாலும் சரி, அது அது கடன் புரண்டாலும் சரி, அது ஒரு இஸ்லாமிய ஆட்சியும் அல்ல, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஆட்சியும் அல்ல. அடுத்தது இந்த முல்லா உமர், அதே போல உசாமா பின் லேடு, இவர்கள் சில சட்டங்களை சொன்னார்கள். இது மக்களுக்கு சிரமமாக என்று இவர் எழுதியிருக்கின்றார். இவர்கள் கூறிய சில சட்டங்கள் இஸ்லாத்தின் சட்டங்கள். உதாரணமாக ஒரு பருவ வயதை அடைந்தான், அவன் தாடி வளர்த்துத்தான் ஆக வேண்டும். இது அவருடைய கட்டளை. யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாற்றம் செய்தானால் அவர் தாடி வளர்க்க வேண்டும். பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய அழகை அல்லது தன்னுடைய அங்கத்தை ஏழை ஆண்களுக்கு காட்டக்கூடாது. இதிலே இவர்களுக்கு கொள்கை தெளிவில்லாத காரணத்தினால் முஸ்லிம்கள் என்று கூறுகின்ற மக்கள் அனைவரையும் நிர்பந்தமா இந்த சட்டத்துக்கு உள்ளே கொண்டு வரப்போன காரணத்தினால் அந்த மக்களை அதை எதிர்க்கக்கூடிய நிலைமை உருவாகிறது. இது இஸ்லாமிய வழிமுறை அல்ல. இஸ்லாம் எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று தாவத் செய்தார்கள், கொள்கையை மக்களுக்கு வைத்தார்கள். இதனை ஏற்று வருகின்றவர்கள் முஸ்லிம்களாக மாறுகின்றார்கள். இந்த கொள்கையை பின்பற்றாத வரையில் அவர்கள் ஜாகிரத்தில் இருந்தார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ன செய்தார்கள், ஆட்சி கிடைத்தது, இருக்கின்ற அனைவரையும் முஸ்லிம்கள் நீங்கள் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும், வர்தா போட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் வற்புறுத்தினார்கள். எனவே சர்ச்சை கிளம்பியது, மக்களே எதிர்க்கக்கூடிய நிலைமை உருவாகும். எனவே இங்கு நான் கூற வருகின்ற சுருக்கம் என்னவென்றால், முல்லா உமர், உசாமா பின் லேடன் இவர்களுடைய சில சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸை உள்ளவை, சில சட்டங்கள் அவர்கள் மேலதிகமாக கூறுகிறார்கள். அது எப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு இஸ்லாமிய வழிமுறையும் அல்ல, இஸ்லாமிய ஆட்சியும் அல்ல. அடுத்த கேள்வி, பிஜே கூறுகிறார், எந்த ஒரு மனிதனையும் மௌலானா என அழைக்க கூடாது என்று உங்களுடைய கருத்து என்ன? இது எங்களுடைய கருத்தை கூறுவதற்கு தேவை அற்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் தெளிவா அதிலே வருகின்றது, லா தகூலு மௌலாய பைன்ன மௌலாக்கும் அல்லாஹ் அஸ்வஜத், நீங்கள் என்னுடைய மௌலா என்று கூறாதீர்கள். ஏன்? அதாவது மனிதர்களை நோக்கி, அல்லாஹ் அல்லாதவர்களை நோக்கி மௌலாய அல்லது மௌலானா என்று கூறக்கூடாது. ஹதீஸே காரணம் இருந்தது, ஏனெனில் உங்களுடைய மௌலா அல்லாஹ் தான். எனவே இங்கு பிஜே கூறியிருப்பது பிஜேவுடைய கருத்து அல்ல, இது ஹதீஸே வந்தது. ஆனால் ஒன்று, ஜமாத்துல் முஸ்லிமீனும் இதே ஹதீஸை கூறுகின்றது என்று தெரிந்தால் அவர் மாறிவிடுவார். அவர் கூறுவார் மௌலானா என்று கூறலாம். இங்குள்ள சில உலமாக்களும் சில விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சில இயக்கத்தின் தலைவருக்கு மௌலானா என்றே கூறுவார்கள், பேரை கூற மாட்டார். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற ஆசை இருந்தால் அவர்கள் அதிலிருந்து திருந்த வேண்டும். இப்படி படிப்படியாக குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகளை விட்டு திருந்தி மக்களையும் நேர்வழியின் பால் அழைக்க வேண்டும். எனவே பிஜே கூறியிருப்பது ஹதீஸ், நாங்களும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கின்றோம், அமல் செய்கின்றோம். எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு படைப்பையும் மௌலானா, எங்களுடைய மௌலா என்று கூறக்கூடாது. ஹதீஸே தடை வந்திருக்கின்றது, தடை வந்தால் அது ஹராம். ஏனென்றால் மௌலா என்பவன் அல்லாஹ்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை கூறிவிட்டார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு மௌலானா என்று கூறினால் அதுதான் அல்லாஹ்வுக்கு உள்ள எந்த ஒரு பண்பையும் மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட மௌலானா என்று கூறக்கூடாது? ஆகவே இது ஹதீஸ், இதனை நாங்கள் நம்புகின்றோம். பிஜே இந்த விடயத்திலே கூறியிருப்பது உண்மை, ஏனென்றால் ஹதீஸை ஆதாரமாக வைத்து கூறுகின்றார். அடுத்த கேள்வி, ஒரு சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் அல் மௌலானா எனத்தான் கூறக்கூடாது, மாறாக சும் அதாவது சும்மா வெறுமனே மௌலானா என ஒருவரை கூறலாம். உதாரணம் மௌலானா மௌதூதி. இது உலமாக்களுடைய கூற்றாக இருந்தால் இது இலக்கணத்திற்கு முரணானது. அரபு இலக்கண அடிப்படை அல் மௌலானா என்று வரா. கேள்வியை எழுதியவர்தான் தவறாக எழுதியிருந்தால் அது வேறுபடையாது. அல்லது சில உலமாக்கள் தங்களுடைய சொந்த கருத்தை புகுத்தி அல் மௌலானா என்று கூறக்கூடாது என்று விளக்கம் கூறியிருந்தால் இது அந்த உலமாக்களுடைய இலக்கணம் ரீதியான அறிவின்மை, அதே போன்று மார்க்க ரீதியான தெளிவின்மை இரண்டுக்கும் உதாரணமாகிறது. ஹதீஸை நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன், அதாவது லா தகூலு மௌலாய என்னுடைய மௌலா என்று நீங்கள் கூறாதீர்கள், ஃபைன்ன மௌலாக்கு அல்லாஹ் அஸ்வஜத், நிச்சயமா உங்களுடைய மௌலா அல்லாஹ் தான். இது ஹதீஸ். எனவே அல் மௌலா என்றுதான் கூறக்கூடாது. அல்லது மனிதர்களை மௌலானா அல்லாஹ்வுடைய அந்தத்தில் நினைத்து கூறக்கூடாது. இது எல்லாம் வெறும் மனித கருத்துக்கள். ஹதீஸே வந்திருக்கின்றது மௌலாய, அதாவது மௌலாய என்றால் ஒருமை, என்னுடைய மௌலா, மௌலானா என்றால் பன்மை, எங்களுடைய மௌலா. இது ஹதீஸே தடை செய்யப்பட்டது. அல் மௌலாய என்ற ஒரு விளக்கம் ஹதீஸே கிடையாது. இது சில சொந்த கருத்து. அடுத்த கேள்வி, முதலில் கூறிய ஹதீஸில் ஒருவர் தீமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் என்று சொன்னீர்கள். அதன் போது ஒரு கூட்டம் வரும் என்றும் சொன்னீர்கள். அவர்கள் நன்மை செய்வார்கள், தீமையும் செய்வார்கள் என்று அந்த ஹதீஸில் இருந்து கூறினீர்கள். அந்த கூட்டம் எந்த கூட்டம் என்று அறிவிக்கவில்லை. காரணம் என்ன? அதாவது தொடரான விடயங்களை கூறிக்கொண்டு வரக்கூடிய ஹதீஸ். அந்த உதைபா என்ற சகாரி கேட்கின்றார்கள், நாங்கள் ஜாகிரியத்திலே இருந்தோம், நீங்கள் இந்த கயிர் நலவை கொண்டு வந்தீர்கள், இதன் பிறகு சர் தீங்கு ஏற்படுமா என்று கேட்டார். ரசூல் உபாய் சல்லாஸ்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு மீண்டும் கயிர் நன்மை ஏற்படுமா என்று கேட்டதற்கு அதற்கு ரசூல் உபாய் சல்லாஸ்லம் அவர்கள் அதற்கும் ஆம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த நல்ல காலத்தை கொண்டிருக்கார், சாபாவுடைய காலத்திலே எந்த அளவு தூய்மையாக இஸ்லாம் பேணப்பட்டதோ அதே போன்று இருக்காது, அதிலே சில குழப்பங்கள் இருக்கும் என்று கூறினார்கள். இது எந்த கூட்டம் என்று அமைப்பில்லை கூறப்படுவது. இது எங்களுக்கு அவசியமானதும் அல்ல. ஏனென்றால் இது கடந்து போன ஒரு சம்பவம். ஹதீஸை நாங்கள் நம்புவதன் காரணமாக நிச்சயமா இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கும் என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். இமாம்கள் பல பல விளக்கங்களை எழுந்திருந்தார்கள். இவற்றை நாம் ஆதாரமாக பின்பற்றுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு இந்த விளக்கங்கள் அவசியமும் கிடையாது. இன்று எங்களுடைய காலத்தை பார்க்க வேண்டும். பல பிரிவுகள் காணப்படுகின்றன, ஒவ்வொன்றும் வழிகேட்டின்பால் அழைக்கின்றன. ஹதீஸ் என்ன கூறுகின்றது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றதா, அவர்களுக்கு ஒரு அணி இருக்கின்றதா, அதனோடு இணைந்து கொள். இல்லம் தக்கம் ஜமா வலா இமாம், அவர்களுக்கு இமாமும் கிடையாது, ஒரு ஜமாத் அமைப்பும் கிடையாது. குறைந்தபட்சம் சத்தியத்தை தேடக்கூடிய ஒருவர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் திருப்தி காணாவிட்டார், இதனை பற்றி தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் எந்த ஒரு இயக்கம் மதுரம் தரிகாக்கள் எதிலுமே இல்லாமல் அவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை தனியே செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஹதீஸ். இது இன்றைய காலத்துக்கு எங்களுக்கு தேவையானது. கடந்து போன அந்த கூட்டங்களை பற்றி என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை விளக்கம் கிடையாது. அது எங்களுக்கு அவசியமானதும் அல்ல. தொடர்ந்து அந்த கேள்வி, ஏன் நீங்கள் அதன் விளக்கத்தை கூறவில்லை? பின்னால் சொன்னீர்கள், அல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள், இல்லாவிடில் பிரிவினையா இருந்து கொண்டு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது இருந்து கொள் என்று கேள்வி தெளிவில்லாமல் முன்கூறிய கூட்டம் எந்த கூட்டம் விளக்கம் தரும்? அதே விஷயத்தை திருப்பி கேட்டேன். அதனை ஏற்கனவே தெளிவுபடுத்த அடுத்த கேள்வி, அரபு பேசும் குறைசி கூட்டத்தில் இருந்துதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாகும் என்று அறிவித்துள்ளார்கள். ஆனால் உருது பேசும் கூட்டத்தில் இருந்து உருவாகும் என்று சொல்லவில்லை. விளக்கம் தரவும், அரபு மொழியை பேசக்கூடியவர்கள் இருந்துதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றும் என்று எந்த ஒரு அறிவும் கிடையாது. இது பிஜே உடைய சில மாற்று கருத்துக்கள். ஒரு கருத்து என்னவென்றால், எங்களுடைய மொழிகள் கதைப்பாளர் என்ற விடயத்தை அவர் வைத்துக் கொண்டு தன்மையை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய மொழிகளிலே கதைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதை அவர் உரிமை என்று நினைத்து அல்லது வேண்டும் என்று அதை உரிமையாக்கி அரபு மொழியிலே கதைப்பார்கள் என்று விளக்கத்தை கொடுத்துள்ளார். ஹதீஸிலே வரவில்லை எந்த கல்ல மூணபி விசாரினா, எங்களுடைய மொழியிலே கதைப்பார் என்றும் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் கூட அதனுடைய விளக்கம் அரபு என்பதும் அல்ல. உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்று இன்னும் பெயர் வைத்திருக்கின்றார்கள், சல்மான் பார்சி என்ன பெயர். அந்த சஹாபியுடைய பெயர் சல்மான். அது பார்சி என்றால் பாரசியத்தை சேர்ந்தவர், புத்தகத்தை சேர்ந்தவர். அதாவது நம் விடயத்தை விளங்கிக் கொள்வதற்காக சல்மான் பாரிசி என்று பெயர் வைப்பார். சர்வேசிக்கு வருவோம். இந்த சல்மான் ரவியல்லாஹு அவர்கள் பாரசியத்தை சேர்ந்தவர். இவர்கள் அதாவது அதே போன்று யமன் இருந்து வந்து பயணத்தை செய்தார்கள். ஒவ்வொரு பகுதியிலிருந்து வேறு வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் வந்து பயணத்தை செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் தன்னுடைய அதாவது அந்த ஆட்சி விரிவடைகின்ற போது எழுந்து எடுத்துக் கொள்வதற்கு ஆரம்பத்திலே அரபு மொழியாக கொண்டு வந்தார்கள். அங்கு இஸ்லாம் சென்றடைந்ததன் பிறகு, அரபியர் அங்கு சென்றதன் பிறகு ஒரு அரபு நாடாகவே அது மாறிவிட்டது. எனவே இப்போது பல மொழிகளை பேசக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய மொழி என்று கூறினால் ஒரு மொழியை குறிக்குமா? என்னுடைய மொழி என்றும் கூறவில்லை, எங்களுடைய மொழி என்று கூறினால், எங்களுடைய மொழி என்று ஒருமையில் கூறவில்லை, பன்மையில் கூறினார். எனவே பல விடயங்களிலே திருவிதாரம் செய்யும் இந்த பிஜி இருந்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றுவதென்றால் அரபு பேசக்கூடிய குறைசி கூட்டத்திலிருந்து தான் தோன்ற வேண்டும். எங்கே ஹதீஸ்ன்றது? எந்த கிதாபில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது? அல்லது இந்த ஹதீஸின் மொழிபெயர்ப்பு அதுதானா? சாதாரண அரபு படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும், எத்தல்ல மூனதி அல்சினத்தினா, எங்களுடைய மொழிகளிலே கதைப்பார்கள். மொழிகள் என்று பன்மையாய் விட்டதன் பிறகு அது தனியொரு அரபு மொழியாக இருக்க முடியாது. இப்படி விளக்கம் கூறினால் அது இஸ்லாத்தை திரிவுபடுத்த செய்யும் ஒரு முயற்சியே அது உண்மையில். எனவே ஹதீஸிலே அரபு பேசும் குறைசி கூட்டத்தில் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றும் என்று கூறினால் இது தெளிவான தவறு. இதனை விளக்கக்கூடிய மேலே ஹதீஸ்கள் இருக்கின்றன. சுருக்கமான முடிக்கின்றது. அடுத்த ஒரு கேள்வி, அதாவது மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு ஒரு மனிதர் இருக்கும்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாகிவிட்டது என்று கேள்விப்பட்டால் அதில் சேர வேண்டும் என்பது பற்றி கூறும். அதாவது ஒரு மனிதர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத ஒரு நிலையில் பிரிவுகள் இருப்பதை காணுகின்றார். கட்டிடுகின்றார்கள், பிரிவுகள் தோன்றிவிட்டால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடும் அவனுடைய இமாமோடும் இணைந்து கொள்ள வேண்டும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இமாமும் இல்லை என்றிருந்தால் உடனே அவர் ஒதுங்கிவிட வேண்டும். இப்படி ஒதுங்குவதன் காரணமாக, தனித்துவிட்ட காரணமாக பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டு ஒரு மரத்தை தான் கட்டிப்பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனுடைய வேரை கடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் இந்த தனி மனிதரோடு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த நிலையிலே இவர் தனித்து ஒதுங்கியிருக்கும் போது பிறகு ஒரு சில முஸ்லிம்கள் உருவாகிவிட்டார் அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்தில் உருவாகி அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றிய செய்தி இவருக்கு கிடைத்தால் இந்த மனிதர் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத போதுதான் ஒரு மனிதனுக்கு ஒதுங்கி இருப்பதற்கான இருக்கின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத போது ஒதுங்கி இருக்கின்ற ஒரு மனிதன் தான் வெற்றி அடைய முடியும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றது, அதிலே அவர் நுழைந்து கொள்ளாவிட்டால் சுவனம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம், அந்த ஒரு கூட்டத்திலே இவர் இல்லாத காரணமாக இவர் இருக்கக்கூடிய நிலைமை தவறாகும். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத போது ஒரு மனிதர் பிரிவுகளை விட்டு ஒதுங்குகின்றார், பிறகு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எங்காவது இருப்பது கேள்விப்பட்டால் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு அவர் இணைந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர் தனியிலே இருக்கக்கூடாது. அடுத்தது, அதாவது என்ன நோக்கத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது தெரியல, 40 வருடம் ஒரு பிள்ளை பாடல் வகுப்பில் படிக்குமா எனக்கு கேட்கிறாலும் தெரியல. இது உலக சம்பந்தமான விஷயம். அவங்க சொன்னது போல அன்பும் ஆழமும் துணியாகும், உங்களுடைய உலக விடயங்களை நீங்களே மிக அறிந்தவர். ஒரு பிள்ளை 40 வருடம் பாட வகுப்புல படிக்குமான்னு கேட்டீங்களா? எங்கேயாவது படிச்சிருந்தா படிக்குமா இருப்பாரு, எங்கேயுமே நடக்கலன்னா இது வரைக்கும் நடக்கல. இது கேள்வி எதிர்காலத்துல இல்லையே, தர எதிர்காலத்துல நடக்கவும் இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்தியாவில் 60-70 வயசு கிளவியெல்லாம் பாட வகுப்பு போறாங்க, பாடம் வகுப்பு 60-70 வயசு கிளவிகள் ஒரு அனுப்பிட்டு ஆனா அவன படிக்கலாம். எப்படி இருக்குது 40 வருடம் பாட வகுப்புலேயே இருக்குமாண்டா? அது அவசியமான ஒன்றும் இல்லை, உலக சம்பந்தமான. உங்களுடைய இமாம் 40 வருடம் ஈமான் உறுதி இல்லாமல் கோழையாக பாட வகுப்பில் இருக்கிறாரா? வெட்கம் இல்லையா? விஷயம் இதுதான். அதாவது ஒரு இமாமுடைய அந்தஸ்து கதை அமீர் வழங்கப்படுத்தும் போது ஒரு இமாம் படிப்படியாக வளர்ந்து கொண்டு வருவார். இந்த விடயத்தை வழங்கப்படுத்தும் சில இவர் ஒரு பாலர் தன்மையில இருந்ததுதான் காரணமும் தெரியல, வழங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் காரணமும் தெரியல, அல்லது உள்ளத்தை திறந்து வச்சு கேட்டாரோ இல்லையோ தெரியல, பரவாயில்லை. இதை நாங்க எந்த ஒரு மனத்தாபத்துக்குரிய வார்த்தையாக கருதுங்கள். ஏதோ அந்த அம்ரிபுல்லா அந்த சஹாபி இருந்த மாதிரி ஒரு காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கன்னு சொன்னா அவங்கள கொலை செய்யணும் இந்த நோக்கத்துல இருந்தவர் புறவரும் பயந்து செய்தார். அவர் சொல்றாரு, ஏற்கனவே நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இன்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே நபி அவர்களை விட விருப்பமானவர்கள் எவருமே கிடையாது. இதே போன்ற நிலைமை ஏற்படும். இவருடைய கேள்வி என்னண்டா, அமீர் அவர்கள் 40 வருடம் ஈமான் உறுதி இல்லாமல் கோலையாக பாடல் வகுப்பில் இருக்கிறாரா, வெட்கம் இல்லையா? அதாவது ஒரு இமாம் உறுதி பெறுவது, அதாவது இமாம் ஈமானிலே உறுதி இல்லாமல் இருந்தார்கள் என்று நாங்கள் கூறவர்கள். ஈமானிலே உறுதியா இருந்ததன் காரணமாகத்தான் இந்த 40 வருடம் 40 வருடம் என்று எங்கே இருந்தாலும் தெரியாது, 40 வருடமா இருந்தாலும் கூட 40 வருடம் ஒரு சத்தியத்திலே நிலைத்திருக்கின்றார் என்றால் ஈமானுடைய உறுதி. ஈமானுடைய உறுதி இல்லாதவர்கள் அப்படி செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், புத்தகத்திலே ஒரு பிரபலமாகும் இந்த சத்தியம் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்தார். அவர் இந்த சத்தியத்தை ஆரம்பிக்கவில்லை, சில வருடங்களே ஓடிவிட்டார். காரணம் ஈமான் உறுதி இல்லாத சில உலக விடயங்களில் ஏற்பட்ட ஆசை. ஆனால் அவ்வளா அருள்வாளிக்க வேண்டும். காலம் சென்று விட்ட மசூத் அகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிலர் மடையர்கள் என்று கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அவருடைய காலத்தில் நபி அவர்களை மடையர்கள் என்று கூறிய கூட்டத்தில் மந்தமா இருக்கிறார். அது எங்களுக்கு கவலையும் அல்ல. மசூத் அகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 40 வருடம் இந்த சத்தியத்திலே ஒரு சில மனிதர்களோடு நேர்ந்தார் என்றால் அது ஈமானிய உறுதியின் அடையாளம். எனவேதான் அவர்கள் சத்தியத்தில் இருந்தார்கள். ஈமானிய உறுதி இல்லாத காரணமாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கைக்கு வாருங்கள் பாருங்கள், ஒரு நபியாக இருந்தும் கூட, அதாவது விரட்டி விரட்டி அவ்வாறே அவர்களை பூமியிலிருந்து உயர்த்தும் அளவிற்கு ஒரு பலவீனமான நிலையில் பாட வம்பில் இருந்தார்கள். இவருடைய கேள்வியை போன்று, எனவே ஈமான் உறுதி இல்லாத காட்டக்கூடியதல்ல, முயற்சி எங்களுடைய கடமை. அப்படி பார்த்தால் பாருங்கள், அதாவது அந்த நண்பர் விளங்க வேண்டும் என்பதால் கேட்கின்றேன். அவர்கள் மக்காவிலே 10 வருடம் என்றும் அறிவித்திருக்கின்றது, 13 வருடம் என்றும் அறிவித்திருக்கின்றது. ஜமாத்தான தொழக்கூடிய சக்தி கூட இல்லாமல் இருந்தார். 10 வருடம் யாராவது பாடகத்திலே இருப்பதால் நபி சொல்லும் அவர்களுக்கு கையை நீட்டி 10 வருடம் பாடகத்திலே இருக்கின்ற உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாமா? உங்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதனை கூறுகின்றேன். எங்களை பார்த்து வெட்கம் இல்லையா என்று கேட்டால் மூசா நபி தங்களுடைய ஜமாத்தை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார். அவர்கள்தான் இஸ்லாமத்தை அமைத்தார். எனவே இஸ்லாமத்திற்காக எந்த ஒரு இழிவு வந்தாலும் அது எங்களுக்கு பொருட்டே அல்ல. வெட்கம் எதுவென்றால் இஸ்லாமத்திற்கு முரணா ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்றிருந்தால் அதுதான் வெட்கம். எனவே இத்தகைய இஸ்லாமத்திற்காக 40 வருடம் அல்ல, 80 வருடங்கள் நாங்கள், அதாவது அந்த பாலம் வகுப்பை போன்று சாதாரண ஒரு நிலையிலே இருப்போம் என்றால் அதற்காக நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். இஸ்லாமத்திலேயே வெட்கப்படக்கூடிய மனம். அடுத்து கொக்கா கோலா பெப்சி ஹராம் என்கிறார்கள், அது உண்மையா விளக்கம் தரவும். அதாவது கொக்கா கோலா பெப்சி ஹராம் என்று கூறக்கூடிய மக்கள் சிகரெட்டை தாராளமாக போகின்றனர், சிகரெட்டை விற்கின்றார்கள். கொக்கா கோலா பெப்சி ஹராம் என்பதற்கு ஒரு, அதாவது நேரடியான எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. யூதர்கள் விற்கின்றார்கள், யூதர்கள் தயாரிக்கின்றார்கள், ஆகவே ஹராம் என்ற ஒரு விளக்கத்தை எத்தனையோ விடயங்களிலே தெளிவான குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் நிராகரிக்கக்கூடிய யூசுப் அல் கர்தாவி என்ற அறிஞர் கூறியிருக்கின்றார். ஹராமான எத்தனையோ இவர் ஹலாலாக்கிவிட்டார். இசை கேட்பதை ஹலாலாக்கிவிட்டார், புகைப்படம் பிடிப்பதை ஹலாலாக்கிவிட்டார்,